இன்னைக்கு கால்மாவோட நாள் அன்னைக்கு என்னை இங்கே பார்த்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. நீங்களாவே யூஸ்வலாக நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் ஒழுங்காக பேசுவேன்னு குட்டிமா சொல்லுவேன் எனக்கு. ஆனால் நீங்கள் ரியலாக எனக்கு புரியல, ஏன்னா மண்டை ஒரு குழப்பத்திலே இருக்கு. ஏன் அந்த குழப்பம்னு தெரியல. மேபி அவள் எடுத்த கிளாஸ்னாலே என்னன்னு தெரியல. எல்லோரும் குழம்பிருப்பீங்களா? எனக்கு குழம்பிச்சு, ஆனால் குழம்புல அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கேன். அதனுடைய விளைவு என்னன்னா, நான் எதை யோசிச்சாலும் எனக்கு மண்டைக்கு வர மாட்டேன். அதனால் ஏதாவது இன்றைக்கி புரியாமல் இருந்தால் ஏற்கனவே குழப்பவாதி. சப்போஸ் எதுவாக இருந்தால் இன்னும் குழம்பியிருக்குன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல உட்காரத்துக்கே நான் சரியான ஆளான்னு யோசிக்கிற அளவுக்கு மாட்டே வந்துட்டு ஜோக்குக்கில்ல. உண்மையில் இது எவ்வளோ பெரிய இடம், அந்த இடத்த நம்ம பேசுறதுக்கு உண்டான தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னு ஒரு டாட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு விதத்தை நானே சொல்லுவேன், நமக்கு இல்லாத தகுதினா இருக்கு. ஆமாம், அந்த நமக்கு இல்லாத தகுதினா இருக்கு. என் சாமிஜியோட சிஷ்யன்ற ஒரு தகுதி போறண்டா அப்படின்றது தான் தோணுது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சிறிய ஒரு நெருடலோட இருக்கு. அந்த நெருடலோட உங்களை இன்னும் கொஞ்சம் குழப்பத்துக்கு நான் கொண்டு போறேன், ட்ரை பண்றேன் தெளிக்கிறதுக்கு, தெளிய வைக்கிறதுக்கு. அப்பதான் தெய்வம் சொன்னேன், பேச ஒண்ணு பண்ண. அவ எடுத்தால எத்தனை நாள் எடுத்த வகுப்பை திருப்பி நீ தமிழ் அழகா சொல்லி பாரு அப்படின்னா, கரெக்டு சொல்லலாம். ஆனால் எனக்கு புரியணும்ல, புரிஞ்சிருக்கு, புரியாமல் இல்லை. ஆனால் அது இன்னும் எளிமையாக புரியுது. சொல்ல சொல்ல சொல்லுவாங்க, ஒரு பாடலோ ஒரு வார்த்தையோ சக்ஸஸ் எங்கன்னாக்கா, யாருக்கு வார்த்தைகள் அதிகமாக தெரியாதவனாக இருக்கணும், படிப்பறிவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் புரியணும், அதுதான் சக்ஸஸ். இப்போ ஞானம் இருக்கிறவனுக்கோ அறிவாளிக்கோ ஒரு விஷயத்த சொல்லி புரிஞ்சுட்டா நான் கிரேட்டுன்னு சொன்னா அது இல்லை. ஒன்றும் தெரியாதவனுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை புரியணும், அதான் அழகு. அப்போ அவருடைய வார்த்தையை எவ்வளவு எளிமையாக நான் கொண்டு போனால் எல்லாருக்கும் புரியும் அப்படின்ட்டு பார்க்கணும் நான். அதனால தான் சொன்னேன், இல்லைம்மா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சமாச்சாரம், இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா அவர் சொல்லனா ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு சப் கிளாஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்லுறது, இப்போ ஜுவாலஜி படிச்சவங்களுக்கு அது புரியும். ஒரு ஃபேமிலி ஃபேமிலி சப் ஃபேமிலி ஃபேமிலி போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. அப்போ உள்ளுக்குள்ளற ஏதாவது விஷயத்தை வைத்து அவர் சொல்லிக்கிட்டே போயிருக்காளான்னு தெரியல. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அது எளிமையாக இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் அது கடுமையாக இருக்குமோன்னு ஒரு தோணல். அதே நேரத்தில் நம்மளே ஒரு குழப்பத்தில் இருக்கும். யார் சொல்கிற உக்கார எனக்கே குழப்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மேலும் குழப்பிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஒரு நேரம் வரும்போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம சாமிஜியோட கான்செப்டுக்கு அகெயின்ஸ்ட் ஒரு சின்ன வார்த்தை கூட போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதான் இன்னைக்கு காலையில் ஒரு பேச்சு வழக்கில் போகும்போது சொன்னோம், இந்த ஆசிரமத்தை பற்றி பேசி இந்த ஆசிரமம் என்ன சொல்லி கொடுக்கறது யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்மளாம் இருக்கும், நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரும் 20 வயசு 20-25 வருஷம் இல்லை 5 வருஷம், குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்க தான் இங்கே இங்கே இருக்கிறவங்களை பார்த்தாக்கா. குறைஞ்சபட்சம் இத்தனை வருடம் இந்த ஆசிரமத்தில் நம்ம உட்காந்துட்டு தெய்வமாக கூட இருந்திருக்கோம், சாமிஜி பற்றி தெரிஞ்சிருக்கோம், ஆனால் உட்காந்துருக்கோம். யாருக்கா தெரியுமா இந்த ஆசிரமத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஒரு பக்திமயமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடம் எடுக்கிறதா, இல்லை இது வந்து சேவை செல்லக்கூடிய ஒரு கர்மம் சார்ந்த ஒரு விஷயம். கர்மம்னா கர்மம்னா வேற மாதிரி கர்மம் இல்லை, செயல் சார்ந்த விஷயம். அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை பக்தியும் பக்தி மார்க்கும் கிடையாது, கர்மயோக சைடு அந்த கர்ம செயல்களின் மூலமாக மேல் நோக்கிய பயணம் அதுவும் கிடையாது, இது ஞானம் சம்பந்தமான ஒரு இடம்னு பார்ப்பீங்களா? இந்த மூன்றுக்கும் உண்டான விடை யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இது மூன்றுல எது சொல்றது அப்படின்னா குழப்பம்தான் மிஞ்சும். ஏன்னா நம்ம கேட்குறோம், காலையில் பார்க்குறோம், ஒரு 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 ஒன்று டிரான்ஸில் வராங்க,
உட்காந்துட்டு பக்தியை பத்தி பேசிட்டு போறாங்க. இன்னொரு இடத்துல நடனா பக்தி எல்லாம் வேஸ்ட், இன்னொரு ஒரு தெய்வம் வந்து உட்கார்றது அந்த டான்ஸ்ல போறா, இதே தெய்வமாவோட உடம்பு தான், வேறுபட்ட ஒரு மனுஷன் உட்கார்ந்து பேசினா அது டிஃப்ரெண்ட். ஆனா இந்த உடலே உட்காருது, காலையில பேசுறது மணி அடிடா பூஜை பண்ணு கற்பூர ஏத்துன்னு சொல்றது, அதே உடல் இந்த இடத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம், உன் செயல் மட்டும் அற்புதமான செயலா இருந்தா போறோம், நீ தூய்மையா இருந்தா போறோம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணா போறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட பேசுறது, அதே உடல் உட்கார்ந்துட்டு பேசுறது, அது பேசக்கூடிய வார்த்தை விட கடவுள்னு ஒருத்தனை இல்லவே இல்லடான்னு. உட்கார்ந்திருக்கின்ற பொருளே கடவுளுக்கு உண்டான தகுதியோட உட்கார்ந்துட்டு, யார் அதை கடவுள் இல்லைன்னு சொல்றது அந்த உடல் சொல்லுதோ அது கடவுளாக நாம் பூஜிக்கக்கூடிய ஒரு பொருள். பொருள் நீங்க வேற மாதிரி தப்பா இருக்காது, நான் காமிச்சோட சொல்றேன். ஏன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு போனா அதுக்கு வந்து மரியாதை இல்லைன்னா, மரியாதை இல்லைன்னா ஆண் பாலா பெண் பாலான்னு கிடையாது. இப்ப சன்னியாசிக்கு நீ வாப்பு வந்தா கூப்பிடணும் ஒரு, ஏன்னா இது இந்த விஷயம் வரும்போது சொல்லிடுறேன், என்ன எனக்கு மண்டையில் வரும்போது எனக்கு சொல்லிடணும். ஒரு முறை ஒருத்தர் யாருன்னு வேண்டாம் ஃபோனில் பேசுகிறாங்க, அப்போ நான் சன்னியாசம் எடுத்த புதுசில் இருக்கேன், அப்போ சாமிஜி, அது ஒரு கர்வமான ஒரு பீரியட் அது, அந்த கர்வமான, ஏன்னா நான் சாமிஜி சாமிஜி கூட இருக்கேன், சாமிஜி சின்ன சாமி சாமிஜி கூட இருக்கேன்னு சொல்ல, அது ஒரு கர்வம், சன்னியாசனுக்கு கர்வத்தை கொடுக்கும் நிச்சயமாகவே. அது என்னுடைய ஃபீலிங், இதோட சொல்றேன் என்னுடைய என்னது எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றேன், அது ஒரு கர்வமான ஒரு செயல் அது. அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசின்னு இருக்க, பேசும்போது என்ன நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு சர்னு ஒரு அது சொல்ல ஒரு ஒரு ஜம்ப் ஆயிடுது மண்டையில், ஏ என்ன இருந்தால் நீவான்னு சொல்றான்னு. அப்போ எந்த அளவுக்கு என் மீதான அகம்பாவம், நான்ற ஒரு அகம்பாவம், நான் பெரியவன்ற ஒரு தோணல் வந்த நேரம் அது மூட் அப்செட். அப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் ஆளு, நான் சாமிஜி கிட்ட பேசுறேன், பேசணும் சொல்றேம்மா இந்த மாதிரி இருந்தாலும் பேசினான் கடை தான் பேசினா அப்படின்னு ஷாக்கு. என்னம்மா சொல்ற ஒரு மாதிரி ஆயிட்டேன், தப்பு தவறு உண்மையில தான் இருக்கு, சொன்னவ மேல இல்லை அப்படின்னா. ஏன்னா சந்நியாசம் என்கின்ற ஒரு இது வரும்போது அந்த கர்வம் தன்னால் வரும், அந்த நான் என்கின்ற அந்த அகம்பாவம், ஏன்னா உயர்ந்தவன் என்கின்ற இடத்துக்கு நீ போயிடுற, அது போகாம இருக்கணும். இந்த இடத்துல ஏன் ஒன்று அப்படி சொல்றான், சன்னியாசிக்கு ஏது ஒரு ரெஸ்பெக்டு வேண்டாம், உனக்கு அது வைக்க கூடாது எப்போது நீ, ஏன்னா இது சன்னியாசம் வந்து ஒரு பெரிய விஷயம், அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, அது இல்லாம இருந்தாதான் நீ பிராக்டிஸுக்கு நல்லா போவேன்னு. ஏன்னா அங்கதாகமா அழியணும், அது சரியான முறைதான் உன்னை கூப்பிட்டது கடவுளுக்கே அதுதான் அப்படின்னாரு. ஆண்பால் பெண்பால் இல்லை, ஒவ்வொரு பெரியவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பக்தியின் உச்சத்தில் போகும்போது இறைவனை நீ வா போன் கூப்பிட்ட விஷயங்களே அதிகமாக பேசியிருந்தார், எனக்கு கிட்டத்தட்ட லெக்சர் கொடுத்துட்டார் எனக்கு. எதுக்காக சொல்ல வந்தேன், அந்த நான் அகம்பாவம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம உட்காந்து இந்த இடத்துல நாம் அப்படின்ற சொல்லக்கூடிய அது வா போன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இது பக்தியின் உச்சத்திலையும் நான் வா கொடுப்போம், உரிமையின் உச்சத்திலும் நான் வா, நீ வா போன்னு கூப்பிடுறது. இப்போ ஒரு காலகட்டம் என் தெய்வமாவோ எல்லாம் இருக்கா, நான் குட்டிமான்னு நீ வான்னு சொல்றது கூடுமான வரைக்கும் தவிர்க்க பாக்குறவன் சாமிச்சியில் இல்லை. குட்டிமா குட்டிமான நீன்ற வார்த்தை சொல்லுவேன், ஏன்னா என்னை பத்தி நான் வளர்ந்த விதம் அப்படி, நீ வான்னு நீன்னு சொன்னாவே மரியாதை குறைவான செயல்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் என்னை மாற்றிக்கொண்டேன், மற்றவங்ககிட்ட தான் நீ வா சொல்லக்கூடாது, ஆனால் என் இறைவன் என் குருன்னு பசங்க ஒரு ஒரு சில இடத்துல அது உரிமையை சார்ந்த ஒரு விஷயம். அது தெய்வமாக ஒரு நிலைக்கு வரும்போது இங்கிருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்கள்லாம் அதை பார்த்து நீ வான்னு சொல்ல எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு ஒரு சில நேரம் பசங்க கூப்பிடும்போது அப்செட் ஆகுது, அப்போ இது என்ன, அப்போ அவளுக்கு தள்ளி வைக்கக்கூடிய ஒரு பொருளோ இல்லை. இப்போ நீ வான்னு கூப்பிடும் போது அது உரிமை சார்ந்த விஷயமாகவும் அமைகிறது. என் நெருக்கம் என்னுள் ஒருவள், என்னை சார்ந்தவள், எனக்கு ஈக்குவலாக இருக்கும்.
எப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் ஒரு இடம் வரும்போது நண்பனாக வைக்கும் போது அது கடவுள்ன்ற ஒரு ஸ்தானத்தை விட்டு இறங்கி நண்பனாகவே அங்க இது பண்றான். இந்த இடத்துல அர்ஜுனன் அவனை நண்பனாக கிருஷ்ணனை பார்க்கிறான், நீவாதான் அங்க. அதே நேரத்துல அந்த மரியாதையும் அந்த கிருஷ்ணனுக்கும் அவன் என் நண்பனாக இருந்தாலும் உயர்ந்தவன்ற எண்ணம் அங்கே இருந்தது. அதே எண்ணம் இங்க நமக்கு இருக்கு, இருக்கணும். நீவான் சொல்லலாம், அதே நேரத்தில் அவள் என் அளவுக்கு இல்லை, அவள் வேண்டுமானால் என் அளவுக்கு இறங்கி நடக்கின்றாள், ஆனால் நான் அவள் அளவுக்கு உயர்ந்தவன் அல்ல அப்படிங்கிறது நம்ம தாட்ஸ் எப்பவுமே இருக்கணும். ஏன்னா நீ வான் நான் கூப்பிடுறதுனாலே என் தெய்வ லெவலுக்கு நான் உயர்ந்துட்டேன். தயவு செஞ்சு நான் ராகம்பாவும் வரக்கூடாது. இந்த இடத்துல உட்காக்கூடிய இந்த பொருள் இப்ப பின்னாடி உட்காந்துன்றப்போ இன்னொரு வகுப்புல வரும்போது சொல்றா, இறைவன் என்பது இல்லை. ஜர்க் ஆகிறது. இப்ப யாராவது ஒரு ஆள், மூன்றாவது ஒரு மனிதன் இந்த ஆசிரமத்தை சாராதவங்க யாராவது உட்கார்ந்தா நிச்சயமா பைத்தியமாயிடுவாங்க. என்னையா சொல்லித்தரான் இந்த ஆசிரமத்துல? காலையில உட்கார்ந்து கேட்டா மணி அடி பூஜை பண்ணுன்றான், மத்தியானம் உட்கார்ந்தா இதெல்லாம் பண்ணாதடா சேவை பண்ணுடான்றான், ஈவினிங் உட்கார்ந்தா அடுத்து நீங்க மத கடவுளே இல்லைன்றான். அப்புறம் எதுக்குடா இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை இவங்க கட்டினாங்கன்னு எல்லாருக்கும் பேச முடியும். நிச்சயமா மூணாவது ஒரு மனுஷன், நான் அப்பதான் சொன்னேன், அடிக்கடி நான் குடும்பம் யாராவது இங்க வந்தான்னு வச்சுக்கோமா, அவன் பைத்தியம் முடிச்சாலேவாமா அவன் அப்படின்னு. அப்போ இங்க நம்ம உக்காந்துக்கிறவங்களாம் யாரும் எப்படி சொல்லுங்களா, குழப்பல்வாதிகள். ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதான் நீ காலையில சொல்லும்போது சொன்னேன், இந்த நம்மளுடைய ஆசிரமம் வந்து சாதாரணது இல்லை. இப்ப எல்லாம் சொல்லுவாங்க, இந்த இந்த எஜுகேஷனல் சென்டர்ல போனாக்கா ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்குதுன்னு. இது அப்படி இல்லை. யூனிவர்சிட்டினாக்கா எப்படின்னாக்கா டுவெல்த் முடிச்ச உடனே அங்க வந்து யூனிவர்சிட்டி ஹையர் டிகிரிக்கு. இந்த யூனிவர்சிட்டி அப்படி இல்லை. ப்ரீகேஜி, ப்ரீகேஜி கூட சொல்ல முடியாது, தொட்டில் குழந்தை, பிறந்த குழந்தையிலிருந்து பார்த்து நர்சரி பண்றதாண்டா அந்த இடத்துல இருந்து ஹையர் டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இது. நீ யாருன்றது நீ தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் எல்கேஜியில் இருக்கனா இல்லை யூகேஜியில் இருக்கனா இல்லை ஓரளவுக்கு நடுநிலை வகுப்பில் இருக்கனா இல்லை டிகிரிக்கு உண்டான தகுதி எனக்கு இதுதானே டிசைட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுதான் இங்கே கொடுக்குறேன். இதுதான் சொன்னார் ஒரு இதில் சொல்லும்போது வகுப்பில் ஒரு இடம் சொல்கிறா, எல்லாம் நான் போட்டுட்டேன் செலக்ட் பண்ண வேண்டியது ஒன்றுது அப்படின்றா. செலக்ஷன் உங்ககிட்ட இருக்கு, அவ சொன்ன விஷயம் வேற, ஆனா நான் எடுத்துட்ட விஷயம் இதுதான். செலக்ஷன் உன்னிடத்துல, உன்னுடைய தகுதியை நிர்ணயிக்கிறதே இவ இல்ல. என் தகுதியை நிர்ணயிப்பது நான் தான். நான் அகம்பாத்திரம் சொல்ல, நான் ஏன்னா என்னை பத்தி எனக்கு தான் அதிகமா தெரியும் வேற யாரை விட. அதான் அந்த சொன்ன மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு உன்னுள்ள, நான் என்கின்ற அந்த மனசாட்சி ஆகப்பட்டது உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது அது. அப்போ டிசைடிங் அத்தாரிட்டி என்கிட்ட இருக்கு. இப்ப நான் சொல்லிடுறேன் கடவுள் என்பவன் இல்லை அப்படின்ற ஹையர் பிலாசபிக்கு நான் போயிட்டு ஏமா சொல்லிட்டு அவள் தான் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால உட்கார முடியுமா? சான்ஸே இல்லை. வெறும் பக்தி மட்டும் மணியாட்டிட்டு நான் உட்காந்துக்கா போருமா அப்படின்னா அடுத்த ஒரு நிலைக்கு நான் போக வேண்டியதா இருக்கேன், நான் என்னடா பண்றதுன்னு யோசிக்கணும். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நீங்க உள்வாங்கிக்குங்க, அது அடுத்த விஷயத்தை நான் போகணும் அது உண்மை. அதே நேரத்துல நான் எங்க இருக்குன்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு அங்கிருந்து தொடங்குங்க. எனக்கு பக்தி தான் வரும், இது வேண்டான்றியா இதை ஒதுக்கி வச்சுட்டு நீ தெய்வமா சொன்ன இந்த வகுப்பு அப்ப எதுக்காக எடுக்கிறாங்க? ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லைன்னாக்கா எதற்காக அந்த வகுப்புல நாம போய் உட்காரணும்? இப்போ எல்கேஜி படிக்கிற பையனை எடுத்துன்னு போயிட்டு யூனிவர்சிட்டி டேபிளில் உட்காந்து வச்சுட்டு ஏன் அந்த லெக்சர் லெக்சர் கொடுக்கணும்? அந்த லெக்சர் உனக்கானது அல்ல. அவளுடைய பார்வையில் சோலா பார்க்குறா, எல்லாம் ஈக்குவல் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ நாயும் ஒன்று தான் அதுங்கன்னு இல்லை, நம்மளும் ஒன்று தான். அதான் நாயும் ஒன்று தான் பேயும் ஒன்று தான் அதை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈக்குவல் தான். அதனுடைய பார்வையில் எல்லாம் சோல் மயமா அப்படி நிறைஞ்சிருக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா அந்த சோலோட தகுதி யான அப்படின்றத டிசைட் பண்ணது நான் தான். நீ பொறுக்க எடுத்துக்கோ. இப்ப நான் இது யாருக்காக அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இது எனக்கு அப்புறம் அதான் தெய்வமா நீ காலைல பேசும்போது எதே சொல்லியிருந்தா ரிசர்ச் எடுப்பாங்க ஃபியூச்சர் ஒன் நேரம் வரும் இந்த ஆசிரமத்தில் இந்த சாமிஜி உட்காந்து இந்த வகுப்பு எடுத்திருக்காங்க இதனுடைய அர்த்தங்கள் என்ன நம்மளாம் முட்டாளாக இருக்கும் ஆனால் யாராவது வரலாம் ஃபியூச்சரில் இவளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அதற்காக எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து உடனே வந்து நான் கிரேட் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சதுனாலேயே நான் சிறப்பானவன் இல்லை. அந்த விஷயத்தை உணரும் வரையில் எல்லாருக்கும் தெரியும் கரண்ட் இருக்குன்னு தெரியும். யாருக்காவது என்னுடைய இது தெரியுமா? தொட்டு பார்த்தாலும் தெரியும் அது எப்படி இருக்கும்னு. இல்லாத வரைக்கும் சொல்லியிருக்காங்கப்பா கரண்ட்னு இருக்கு, அது இல்லைனா லைட் தெரியுமா, இல்லை இது ஓடுமா, அப்ப எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்கு அவ்வளவுதான். ஆனா அது எப்படி இருக்கும் நான் தொட்டாதான் அது தெரியும் இல்லையா, அது உணர்வு சார்ந்த விஷயம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் தேவை சொன்னா ஒவ்வொரு உணவுனுடைய டேஸ்ட பத்தியும், இப்ப இனிப்புன்னு சொன்னா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இல்ல கசப்புன்னு சொன்னா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, சுவைகளை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியாது. அன்டில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அந்த கசப்புன்ற பொருள் எனக்கு புரியும், இனிப்புன்ற பொருள் எனக்கு புரியும். அப்படிப்பட்டதுதான் இந்த ஒரு பெரிய விஷயங்களும் நான் உணர்ந்தால் ஒழிய என்னால் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் நம்மலாம் உட்காந்துருக்கோம். இப்போ நான் என்னென்ன இப்பேற்பட்ட இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னா அதுவே எனக்கு ஒரு தகுதி தான். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சில யூனிவர்சிட்டியில் இப்போ ஒரு பிஇ எம்பிஏ இந்த மாதிரி படித்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க உலகத்தில். ஒரு எம்பிஏ டிகிரியும் எடுத்து பாருங்களேன், எக்கச்சக்கமாக இருப்போம். எல்லாரும் எம்பிஏ படிச்சதுனால எல்லாரும் கிரேட் ஆகிட முடியுமா? எல்லாரும் எம்பிஏக்கு உண்டான தகுதி இருந்ததா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் ரொம்ப விசேஷம், அந்த யூனிவர்சிட்டி உள்ள நுழையிறதே பெரிய விஷயம் தான். அந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கினா அது அதுவரை ஒரு பெரிய விஷயம். அந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கிட்டா அவன் நல்ல நாலேஜபிளாக இருப்பான். அந்த மாதிரி இது உள்ளர வரதே பெரிய விஷயம். வந்தாச்சு, ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம்னா அது பின்னாடி நமக்கு போட்ட பிச்சை. நான் கிரேட் இல்லை, நான் கிரேட் இல்லை, நான் இங்கே உட்காந்ததுனாலே நான் கிரேட்டுன்னு சொல்லிக்க முடியாது. எனக்கு போடப்பட்ட அழிக்கப்பட்ட பிச்சையின் காரணமாக இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். எப்போ ஏன் கொடுத்தா அந்த பிச்சையன்னாக்கா நான் அவளை படுத்திருந்தனால. நம்மளாம் அசுரன் சொல்ல கரெக்டு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அசுரகுல தலைவன்னா எஸ் அக்செப்ட். ஏன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. இந்த விஷயம்லாம் கவிதா கிட்ட நம்ம கற்றுக்கலாம், நம்ம கத்துக்கணும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம். இப்ப அசுரன் சொன்னா எனக்கு டென்ஷன் ஆக கூடாது. ஏன் அசுர குலத்துல எவ்வளவு பெரிய விஷயம் இப்போ அதுல தேவி சொல்றா அசுரன் என்ன பாருங்க, அன்னைக்கு மகிஷாசுரன் பார்த்தா அவ்வளவு அக்கிரமம் பண்ணி கூட அவன் காலடியில் உட்காந்துறப்பா, எவ்வளவு பெரிய விஷயம், யாருக்காக கிடைக்குமா? யாரும் கிடைக்காது. அப்பேற்பட்டதுக்கு தேவியை போட்டு அவன் படுத்துன பாட்டுக்கு நம்மளா தான் என்ன பண்ணுவோம், அத்தோட அவன் மூஞ்சில கூட முடிக்கூடாது இல்லையா, அவன் மூஞ்சில கூட முடிக்க மாட்டான். இப்போ நம்ம ஆசிரியர் இருக்குங்களே, நம்ம கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறோம், எத்தனை வருஷமாக நம்ம இங்கே இருக்கிறோம், எத்தனை பேர் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா சிச்சின்னு போயிருக்கோம், சான்ஸே இல்லை. யாருனா சொன்னா சொன்னால் சர்வ அடுத்த நிமிஷம் அவன் மூஞ்சி கூட முடிக்கூடாது. அப்படி அவன் மூஞ்சி இத்தோட ஜென்மத்துக்கு அவன் எதிரிடா எனக்கு, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு தப்பு தான். அவளாக இருக்கட்டும் அவனாக இருக்கட்டும், அவன் ஏதாவது நல்லது பண்ண வந்தானா கூட அவன் கெட்டு வந்தான். ஏன் அவன் எனக்கு சொல்லிட்டல்ல, அவனோட அவன் எனக்கு எதிரி, அந்த மாதிரி இருக்கிறவன் நம்ம. ஆனா நமக்கு பெரிய பட்டத்தை கொடுத்துரு அசுரன் பட்டத்தை, நமக்கு அதுக்கே தகுதி கிடையாது. எதுக்கு அந்த அசுரனா இருக்கிறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா தபஸ்வி சொல்றா, அதுல தபஸ் தபஸ் பண்ணிட்டு தான் அவன் அவன் சண்டை போடுறான். யார அழிந்தாலும் ஒரு கிரேட் ஆளுகிட்ட அழியணும் சண்டை போட்ட அசுரத்தோட பட்டத்தை என்ன கொடுத்துருக்க, அப்ப கூட அவன் நமக்கு நல்லதான் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல கூட நம்ம கிடத்தல. இப்ப இங்க நம்ம என்ன பண்றோம்னாக்கா இவ்வளவு ஆசிரமத்துல 25 வருஷமா 20 வருஷமா இருந்து கூட பகமைன்ற ஒரு விஷயத்தை இன்னும் நம்மளால விடவே முடியல. ஆனா அவ என்ன பண்ணிருக்கா பாத்தீங்களா, 18 ஜென்மால 1-2 இல்லையா, 18 நம்ம படுத்தினவங்க தான் இங்க உட்காந்துக்கிறோம்ல, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் பெருமையோட சொல்லுவேன், 18 வருஷம் 18 ஜென்மாவில அவளை நான் படுத்தி எடுத்து கூட என்ன குடும்பம் பண்ணு அது தெய்வம் நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு போறதுக்கு நானும் தயாராக இல்லை, எனக்கு வரணுமானான்ற. ஏன்னா இந்த டைம்லயே ஒரு சில நேரங்கள்ல அவர் சொல்றதை கேட்காமது அவ்வளவு நல்லவங்க கிடையாது. ஒரு சில நேரம் கேட்காம போயிட்டாக்கா அது அறுக்குது போட்டுக்கணும்ல, அவகிட்ட சண்டை போட்டுடுறோம். சண்டை போட்டு ஏன் அடி மூச்சை பிடிச்சி சண்டை போட்டா அன்னைக்கு மூச்சை பிடிச்சி தூக்கமே வரது கிடையாது பத்து நாளைக்கு. ஏன்னா அவங்க அப்போ நம்ம 18 ஜென்மால நான் அவளை பட்டுந்து எனக்கு தெரிஞ்சதுனாக்கா ஜென்மம் அழிஞ்சே போயிடும், நம்மளால உயிர் வாழ முடியாது. அவ்வளவு பட்டிருப்போம் நம்ம, அவ்வளவு கொடுமை பண்ணியும் நம்மளை இங்க உட்காந்து அழகு பார்க்க வச்சிருக்கானே, இவ்வளவு பெரிய விஷயம். அந்த தேவி மகிஷாசுரனை வதம் பண்ணி அவ்வளோ பண்ணா கூட அவ்வளோ பெரிய தபஸ்வியா வச்சா அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஆனா 18 ஜென்மாவளும் வாங்குற பாருன்னு வச்சு நான் படுத்தின ஆள காலடியில உட்காந்து வச்சு நம்ம அழகு பார்த்தா இந்த ஆசனத்துல உட்காந்து வச்சுக்கல பெரிய விஷயம். அதனால இது எனக்கு போடப்பட்ட பிச்சையாக நம்ம பார்க்கணும். நான் கிரேட்டும் இல்லை, இவ்வளவு பெரிய விஷயம் உள்ள நுழைஞ்சது ஒரு சொல்ல தெரியுமா, எப்படியோ நம்ம வாங்கியாச்சு சீட்டு யூனிவர்சிட்டியில. ஆனா இதுக்கு அப்புறம் தான் நமக்கு இருக்குது விஷயமே, நம்ம மேல் நோக்கி வரப்போறோமா இல்ல வர முடியாதா. இதான் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த ஆசிரியர்கள் வந்தாச்சு, எப்படி நான் மேல் நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கத்துக்கணும் இல்லையா. இதுக்கு என்ன சிம்பிளா பண்ணணும்னாக்கா எல்லாம் சொல்லணும், என்ன வந்து தெய்வமா காலை பிடிச்சிக்கோ கையை பிடிச்சிக்கோ தெய்வம் பிடிச்சிக்கோ நம்ம போயிடலான்னு. இது கூட கொஞ்சம் கஷ்டம்ன்றா பிடிச்சி இருக்கிறா. ஓகே, இப்படி தெய்வம் பிடிச்சிருந்தாக்கா நம்மளால போக முடியுமான்னா, இது என்ன நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இது இப்போ இன்னைக்கு காலையில் பேசணும், அந்த சப்ஜெக்ட் தான் முக்தி மோட்சத்தை பத்தி, என்ன முக்தி கிடைச்சிடும் அப்படின்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனா முக்தி கிடைக்கணும்னா அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், உண்மையில அந்த முக்தி எனக்கு தேவையா ஃபர்ஸ்ட், அது அனலைசேஷன் அது வருமா, அப்போ எனக்கு முக்தி கிடைக்குமா, அப்ப கிடைக்கணும்னாக்கா நான் என்ன பண்ணணும். முதல்ல வந்து நம்பிக்கை தான், இந்த நம்பிக்கை சார்ந்ததுதான் முக்தியோ மோட்சமோ இறைவனடி சேர்றதோ இறைவனை காண்பதோ எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கைன்றது நிச்சயமா நமக்குள்ள இருக்காது, நம்மளால நம்பிக்கை ரொம்ப 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 லோவர். ஏன்னா நம்ம நம்மளோட திங்கிங்கோட கெப்பாசிட்டி டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நேரம் இல்லை மனசஞ்சலத்துக்கு உட்பட்டவர்கள் நம்மெல்லாம், அப்படி இருக்கும்போது நம்பிக்கைகள் அவ்வளோ சீக்கிரத்தில் வர்றதில்லை. இப்போ தெய்வமானு இருக்கா, எஸ் இப்போ நான் சொல்லிட்டேன், எல்லாரும் சிரிச்சிங்க, எல்லாரும் ஒரு சில கை தட்டினா ஒரு சில ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் சாமிஜி சொன்னது கரெக்டு தான், அவள் போட்ட பிக்சர் தான் நான் உட்காந்துட்டுருக்கேன், நான் அவ்வளோ படுத்திருக்கேன் இருக்கேன். அதே மாதிரி தெய்வமானு சொல்லும் போது ஆ தெய்வம் கிரேட்னு சொல்கிறோம், எல்லாமே தலையாட்டுறோம். ஒரு சில அவளை பற்றி அப்படியே கண் கலந்து நம்மலாம் பேசுகிறோம். ஆனால் உண்மையில் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நம்மெல்லாம் அவ்வளோ அவ்வளோ 100% நம்புறோமா, யாரோ சொல்ல முடியுமா 100% நான் தெய்வமா சொல்றது நம்புறேன்னு யாரோ ஒரு ஜீவன் இங்கே கை காமிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. எல்லாரும் நான் தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நம்மள மனுஷா அது அசுரகுலம், நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா அவன் சொல்றது எல்லாத்தையும் கண்டிய பக்தின்னு சொல்லுவான், அவன் என்ன சொல்றாலும் அப்படியே செஞ்சிடணும். மேல இருக்குதுன்னா குச்சிடணும், நம்மள முடியுமா? ஐயோ மேல இருந்தா என் கை கால ஒன்றுனா என்ன பண்றது, அடுத்த நிமிஷம் தான் தோணும். ஏன்னா உடனே நான் சொல்லுவேன் என்னுடைய என்னை பத்தி நான் பேசுறேன் ஃபேக்ட் அப்படின்னு போயிடும். யோசிச்சு பேசுமா, ஃபேக்ட் என்னமா, இது முடியுமா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா உலகபூர்வமான 100% நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு நான் சொன்ன சின்ன கதை தான் அது. நம்பிக்கை இருக்கா? ஏன் நமக்கு இல்லாதான் அந்த குழப்பல பக்தியெல்லாம் பண்றேன். தெய்வமான ஒரு நம்பிக்கை இருக்கு, தெய்வமா இருக்கா? அது தெய்வம் தான், உண்மையில தெய்வம் தான். அவ 18 ஜென்மா எடுத்திருக்கா, நான் கதை கேட்டிருக்கேன், ஏன் உண்மைதான் எல்லாம் தோணுது, ஆனா நம்பிக்கை இல்லாம தோணுது. நம்பிக்கை இருந்தாக்கா எப்படி அந்த கதையில அந்த ஊசி காது உள்ள யானை நுழைக்கிறான்னு சொன்னாலும் நம்பினானோ அப்படி நானு அவ சொன்னா நிச்சயமா அது அப்படித்தான் அப்படின்னு நம்பணும். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அப்போ எனக்கு என்ன நம்பிக்கை? நம்மளுடைய தேடல் எல்லாமே என துக்கங்கள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் துன்பப்படக்கூடாது. அப்ப துன்பம் கேட்கணுமா?
எஸ் தட்ஸ் ட்ரூ.
பதான நம்ம கத்துட்டோம் விஷயருடைய வகுப்புல. நம்ம என்ன கேட்டோம்? அவர் என்ன சொல்றாரு? நம்ம கேட்க சொல்லி இறைவனிடத்தில் நீ கேட்க வேண்டியது என்ன? துன்பத்தை தா. எவ்வளவு கஷ்டம் எனக்கு கொடுக்க முடியும், கொடுத்துடும் எனக்கு. ஏன்னா எவ்வளவு துன்பங்கள் வருதோ அவ்வளவு பக்குவப்பட்ட இதயம் எனக்கு கிடைக்கும், பக்குவப்பட்ட மனம் எனக்கு கிடைக்கும். ஒரு ஒரு கோல்டு இருக்கு, இப்ப தங்க கட்டி நம்ம கீழே குடுத்துறாங்க, அதை பார்த்தா என்ன இருக்கு? ஒரு பீஸ், அவ்வளவுதான். ஒரு கலரா இருக்கு, தங்கன்ற வேல்யூ இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதை நம்ம உபயோகப்படுத்த முடியுமா? ஏன்னா கனமா வந்து வச்சுக்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதே தங்கத்தை அடி உத அடிச்சு நெருப்புல போட்டு உருக்கி எடுத்து எல்லாம் பண்ணி ஆபரணம் பண்ணி போட்டாதான் அது ஒரு அழகு, அதை நம்ம அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி என துன்பங்கள் வர வர வரதான் பக்குவப்பட்ட மனநிலை நமக்கு வரும். அப்ப அந்த பக்குவப்பட்ட நிலைக்கு வரனா துன்பங்களை நான் கேட்டு வாங்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம ஆசிரமத்துல நான் சாமி பீரியட்ல இருந்தே சொல்றேன், 91 நான் பார்த்த காலத்துல இருந்து இன்று வரையில் அவரை நான் பார்க்கும்போது எதே பார்வையில பார்த்தனோ அதே இது பார்வை தான். அன்னைக்கு அவரை குட்டி மாதா கூட, இன்னைக்கு இந்த குட்டி மாதா கூப்பிடுறேன். அன்னைக்கு அங்க என்ன இருந்ததுனாக்க அதே தான் இங்கே இருக்கு. அவர்கிட்ட கேட்டேமா, இவ்வளவு பெரிய விஷயங்கள் கண்களின் கூட ஒரு சிலம் கேட்டிருக்கேன், இவ்வளவு இது இருக்க, ஏன் நமக்கு இன்னும் துக்கங்கள் இருக்கு, ஏன் இந்த கஷ்டங்கள் இருக்கு ஆசிரமத்துக்குன்னு. அது ஒரு நாளும் எடுத்து போய் சொன்னதே இல்லை. நான் இவ்வளோ எங்க அம்மாவுக்கு பண்றேன், எல்லாம் பண்றேன், ஏன் இந்த ஆசிரமத்தை கஷ்டம் வருது கேட்டதே இல்லை. அது அப்படிதான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இறைவன் பால், ஏன்னா அது என்றைக்கும் தன்னை அப்படி சொல்லிக்கிறதே இல்லை. ஏதோ அம்மா கூட நம்ம இருக்கோம், அம்மா மேல நம்பிக்கை இருக்கு, அம்மா கூட இருக்க, அம்மா கூட எவ்வளவு நான் இருக்கிறோம் அவ்வளவு துக்கம் தான் வரும். ஏன்னா அப்பதான் நல்லது, என்னுடைய துக்கங்கள்லாம் ஒழியணும். துக்கங்கள் மீன்ஸ் என்னுடைய பாவங்கள், என் கர்மாக்கள். ஏன்னா இந்த உடல், இந்த உலகத்துல உடல்னு ஒன்று எடுத்துட்டாவே கர்மா உண்டு. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சு தீட்டுணும். ஒன்று மட்டும் உண்மை, என் தாய் என்னுடன் இருக்கிறாள், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னடா இன்பத்தை வேணும் உனக்கு? எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அது மாதிரி எனக்கு. ஏன்னா எங்க அம்மா என் கூட இருக்கா, துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் அதிபதியானவ என் கூடவே இருக்கா, என்னை பார்த்துட்டே இருக்கா, நான் அவளை பார்த்துட்டே இருக்கேன். இதுக்கு மேல நான் என்னத்தை நான் எதிர்பார்க்க போறேன்? இன்பம் இன்பம் எந்த துன்பம் என்ன வந்து ஆட்பட்டுடும்? ஒண்ணுமே இல்லை எனக்கு, நத்திங். நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஐ அம் சோ ஹாப்பி. என்ன நடத்தணும் வச்சுட்டு நடத்திட்டு போயிட்டு இருக்கான்னா, இன்னைக்கு தெய்வஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்க தெய்மா வாயிலிருந்து அதே தான் வருது. நான் கேட்கிறேன், சொல்ல போனா ஒரு நேரம் நான் நம்ம ஆளுக்கிட்ட ஒரு சிலவன் கிட்ட பேசியிருக்கேன், தெய்மா வரும்போது எங்க அங்க ஹாஸ்டல் நான் இருக்கும்போது ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ண போறேன். ரிசீவ் ஒரு சில நேரங்கள் கஷ்டப்படும் எனக்கு, அவ்வளவு தூரத்துலேருந்து இங்க வரா, இந்த உடம்பு என்ன பாடுபடுது, அதுக்கு எவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு இருக்கு உடம்ப. இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, அவள் ஆஸ்திரேலியா போறா, நியூசிலாந்து போறா, வரான்ண்டு. ஆனால் இப்போ சொல்ல சத்தியமா எனக்கு அந்த மாதிரி ஒரு உடல் இருந்ததுன்னா நான் எவனை பத்தி கவலை பண்ணுறேன்? அடப்போங்களா, இவன் கூப்பிட்றான், என் பிள்ளை கூப்பிட்றான், பொண்ணு கூப்பிட்றேன், நான் ஏன் போறேன்? எனக்கு முடியாது, என் உடல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எனக்கு பயணங்கள் முடியாது. நான் ஏன் என்னை வருத்தி கொண்டு நான் அங்க போகணும் அப்படின்னு தான் தோணுங்க எனக்கு. இப்ப நம்ம நீ எல்லாருமே இப்ப நான் இப்ப நம்ம எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். அந்த நிமிஷத்துல என் நம்மை நம் உடலை தான் நம்ம பார்ப்போம். ஆனா இங்க பார்க்க சொல்ல சொல்ல அவன் நடந்து போக எனக்கு இயலா தோணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இது வருது, இவ்வளவு கஷ்டம் தேவையாடா நமக்கு எல்லாம், இது ஏன் இந்த மாதிரிலாம் போகணும் வரணும், யாருக்காக போகிறது, எதுக்காக போகிறது? எனக்கு ஒரு நேரம் யோசிச்சு இதால முடியாதா கட்டிக்கிறதுக்கு? இப்ப ஒரு கோயில் கட்டணும்னா ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ இதை கொடு, அதை கொடு, இதை பண்ணு, இதை பண்ணு, செய்யணும்னு அவசியமே இல்லை. அதனுடைய நாலஞ்சு கே நான் இப்போ அந்த நாலஞ்சு நாளுக்கு இருக்கிறத நான் தப்பா எடுக்காதீங்க, நான் புக்கு படிக்கிற பாட்டி பட்ச பாட்டி சின்ன வயசுல இருந்து வேதம் அந்த வேதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கப்பா படிச்சது படிச்சிருக்கேன், புரியுதோ புரியலையோ. அதனால சின்ன பசங்க புக்கு படிக்கிறாங்கன்னு சொல்ல விட்டுடுன்னு வேணாம். எப்பதாலும் படிக்கிறாங்க ஐயா படிக்கிறாங்க, விடு, லெட் தம் லேர்ன் இட். படிப்பு ஒரு கலை, அது படிக்கட்டும், நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சு அதெல்லாம் பார்க்காத ஒரு சமாச்சாரத்தை நாலு நல்ல அப்படியே அதை விட சிம்பிளிஃபை. இன்னைக்கு எனக்கு இதுவே சிம்பிளிஃபை தான் ரியலாக சொல்ல போனாக்கா, அவர் கொடுத்ததே இதை விட சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுமான்னு யோசிக்கிறது எனக்கு. ஆனால் ரொம்ப எளிமையா எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெளியில கொண்டு போனோம்னா பணம் இப்படி கொண்டு வர முடியும், மார்க்கெட்டிங் தான் கோடிக்கணக்கில் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு 50 லட்சம் 60 லட்சத்தில் ஒரு அம்மா கோயில் கட்டுறதுக்கு யோசிச்சு யோசிச்சு கட்டக்கூடிய சூழ்நிலையே அவளுக்கு வச்சிருக்குமே தோணுது. இப்போ சொல்ல அன்னைக்கு வந்து பர்த்டே பண்ணோம், தெய்மா பண்ணும்போது எல்லாம் ஒரு ஒரு விஷயம் நம்ம பசங்க எல்லாம் ஒரு சிலவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா நான் செலவு பண்ண மாட்டேன், நமக்கு பைசா தான் முடிச்சு வச்சுக்கணும், அவ்வளோ சிலர் செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வந்தது ஒன்று, ரெண்டாவது இங்கே வந்து நான் கஷ்டத்தை பார்த்துருக்கேன். இந்த ஆசிரமத்தில் ஒவ்வொரு பைசாவும் எனக்கு ஒரு சில நேரத்தில் பசங்கிட்ட கட்டுப்பாகிறது சரி, ஒரு மாதிரி அப்செட் ஆகிறது கூட, என்னுடைய பொருள் வீணாகும் போது என் சாமிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தோணுது அதுக்கு. இப்போ ஒரு பொருள் இங்கே வீணாகும் போது நான் எனக்கு என்னன்னா, என் தெய்வமா இவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொருத்தரும் கொடுக்குற பைசா வச்சுட்டு எடுத்துன்னு வந்து பொருள் கொடுக்கும்போது அந்த பொருளை பார்க்கறதுக்கு எனக்கு வக்கு இல்லையேன்னு தோணுது. கொடுத்தவங்க யாரா இருக்கட்டும், அது கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் இல்லையா. அப்பேற்பட்ட ஜீவன் கிட்ட இருந்து ஒரு பொருள் வேஸ்ட் ஆகும் போது எனக்கு மனம் அடிக்கிறது, கஷ்டப்படுறேன். அப்ப அவ்வளோ இதுல பண்றவோ அவளுக்கு ஒரு இது வரைக்கும் எவ்வளவு பார்த்து நான் கேட்டிருக்கேன், சாமிஜி இருக்கும் போதும் கேட்டிருக்கேன், ஒரு நாள் நல்லா பண்ணலான்னு. அவர் குரு பூர்ணிமா தவிர எதுவுமே ஒத்துக்கணும் கிடையாது. இது இது பின்னாடி உட்காந்துருக்கு, இதுக்காவது ஒரு தடவை நல்லா பண்ணணும் பார்த்தா இல்ல இல்ல வாங்க வாங்க எதுக்கு உங்களுக்கு கஷ்டம், இதே பல்லவிதான். ஆனா இந்த தடவை நான் கேட்கும்போது பசங்க கேட்கும்போது நான் சொன்னேன், இப்ப கூட சொன்னாங்க, நீ தான் நீ கொடுக்குற சொன்ன, எஸ் ஷூர், நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். என்கிட்ட என்ன நான் வச்சிருக்கணும், நான் லேசப்பட்டாலும் இல்லை, நான் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம் வச்சிருக்கணும், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணுறேன், எவ்வளவு முடிவும் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு முறை தான் நான் கேட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காவும், அப்போ அது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. ஏன்னா அன்பை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு இல்லையா, என்னுடைய வழி. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து அன்பை வெளிக்காட்டின ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் அது. என்னுடைய அன்பை நான் வெளிக்காட்ட சொல்ல, அம்மா நாங்கெல்லாம் பாரு நாங்கள் எவ்வளோதான் குடும்பத்தாரங்களாக இருந்தாலும் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கோம், எனக்கு உங்களுக்கு ஒன்று கண்டா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்கா. அந்த சந்தர்ப்பத்தை நான் வீணடிக்க கூடாது. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு சொல்ல தோணிக்கும், எதுக்கு இவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணாங்க, யோ ஒன்றுத்துக்கும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது நம்மெல்லாம் இல்லையா, 10 பைசா பிரயோஜனம் இருக்குமா நம்மெல்லாம். இன்னைக்கு நான் மறைந்தால் நாளை எனக்கு என்னை பற்றி நினைக்கிறது கூட ஆள் கிடையாது. எத்தனை தலைமுறை நினைக்கும் நம்மளை பற்றி, நீ என் புள்ள இருக்கிறீங்கன்னு உங்கள் புள்ள இருக்கிறீங்க உங்களை நினைப்பானா, இப்போ எத்தனை பேருக்கு அவங்க தாத்தாவை பற்றி தெரியும், தெரியாது, நிச்சயமா தெரியாது, தாத்தாவே தெரியாது இந்த காலத்தில். அது இன்னும் சமுதாயம் போச்சுன்னா 18 வயசு மேலே அவங்க அம்மா அப்பாவே தெரியாது, அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நம்மளே ஒரு பர்த்டேக்கு இவ்வளோ ஆடம்பரம் பண்ணுறோம், இவ்வளோ பண்ணிக்கிறோம், 10 பைசா பிரயோஜனம் இல்லாத என் உடலுக்கு நான் ஒரு விஷயத்துக்காக பர்த்டே கொண்டாடிக்கிறேன். எத்தனை பேரை கூப்பிடுறேன், எத்தனை பேர் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன், இவங்க ஹோட்டலில் எந்த ஹோட்டலில் போகலாமா அந்த ஹோட்டலில். அதாவது ஒரு சிலவங்க பர்த்டே ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா எனக்கு அடா பாவி, எங்கள் உற்சவத்துக்கு கூட நான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டு தெரிய தோணும், அந்தளவுக்கு ப்ரோக்ராம் போடுவாங்க. சாதாரண ஒரு பர்த்டேக்கு யாருக்கு, அடுத்த என் குழந்தையே என்னை நினைப்பானோ நினைக்க மாட்டானோ இருக்கிற வேல்யூ வச்சிருக்கிற நானே அப்படி நான் கொண்டாடும் போது இந்த உலகம் இருக்கும் வரையில் இந்த அண்டம் அண்ட சராசரங்களும் இருக்கும் வரையில் ஒரு புகழ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணமான இந்த உடல். ஏன்னா நமக்கு உடல் தான் தெரியும், உள்ள இருக்கக்கூடிய பொருள் நமக்கு தெரியாது. அப்போ இந்த உடலுக்கு ஒரு பர்த்டே கொண்டனா அது எவ்வளோ பெரிய சமாச்சாரம், அந்த வாய்ப்பை நான் அழுவ விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தை தான் இந்த பர்த்டே நான் கொண்டாடணும். ஆனால் அவள் ஒத்துக்கவே இல்லை, இப்போ கூட பாதி வழியில் இந்த செலவுன்னு சொல்லு
இவ்வளோ செலவா இதான் கேட்டு, இவ்வளவு செலவா இதுக்கு, எத்தனை பேர் நீங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட போறீங்கண்ணா, என்ன கஷ்டம் இருக்கு, எவ்வளவு சேர்த்து கஷ்டம்லாம், எவ்வளவு விஷயங்கள் நல்லதுக்கு நம்ம செலவு பண்ணிருக்கோம். சொல்லப்போனா இப்ப ஆசிரமத்துக்கு ஒரு உற்சவத்துக்கு வந்தோம்னா நமக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்குனா யோசிப்போம், ஆனா மற்ற விஷயத்துல நம்ம எங்கேயாவது யோசிச்சிருக்கோமா, நம்ம நம்ம சார்ந்த விஷயத்துக்கு யோசிச்சது இல்லை. அப்போ ஒரு தடவை பண்ணல செலவு, நான் அப்பதான் யோசிப்பேன், ஒரு தடவை பண்ணிட்டுமே இதுதான் செலவு, அதுவும் பசங்க தானே. இப்போ எங்க அம்மா அப்பாவுக்கு நான் செலவு பண்ணனா மிஞ்சி போனா அவங்க அம்மா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க, அப்பா என் புள்ள எனக்கு அவ பண்ணிச்சுப்பா அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவான் அவள் தான். ஆனா இதுக்கு நான் பண்ணனா நான் இதுவே சொல்றேன், கால்குலேஷனுக்கும் வரேன் நான், இதுக்கு ஒரு செயல் பண்ணா அது சாதாரண செயல் இல்லை. நீங்க பண்றலாம், நீங்க 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, 1 ரூபாய் நீங்க கொடுத்து செலவு பண்ணினா அந்த 1 ரூபாயில 10 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு தான் இருக்கு, புண்ணியமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவா. இப்ப நான் அதான் சொன்னேன், இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் உக்காத்தி வச்சிருக்கான்னாக்கா அது பிச்சைன்னு நான் இதுக்கு முன்ன சொல்லும் போது பிச்சைன்னு, ஏன் இந்த 18 ஜென்மாவில நீ 1000 எனக்கு கொடுமை பண்ணி இருந்தாலும் எங்கேயோ ஒரு சிறிய ஒரு நன்மையை நீ எனக்கு செய்திருப்பாய், அந்த நன்மையை நான் திருப்பி கொடுத்துடணும், உனக்கு லேசுப்பட்டது இல்லை கால்குலேஷன். ஏன்னா நான் வச்சுக்கூடாது, அதுதான் சொல்றதே இதைய நான் முன்னாள் கூட சொன்னேன், பின்னாடி உக்காந்துருக்கேன் நம்பாத, அது கட்டி இருக்கிற அந்த ஆளையும் நம்பாதேன்னு. ஏன்னா அவங்கள கால்குலேட்டர் காரங்க லேசுப்பட்டதுல பாவ புண்ணியத்தை அதான் அந்த சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு முக்தியோ மோட்சமோ இறைவனடி சேர்ந்தோ இறைவனுடன் கலப்பதோ எதுவாக இருந்தாலும் நீ ஜீரோல வந்தாதான் அப்படின்னு இருக்காங்க. எது ஜீரோல இருக்கணும், என்ன ஜீரோல இருக்கணும், புண்ணியமும் பாவமும் ஜீரோல இருக்கணும், முடியுமானால பேலன்சிங் ரொம்ப கஷ்டம் அது. அது இங்க சரியா பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் நீ என்னெல்லாம் கொடுத்தியோ மொத்தம் இந்த வட்டியோட கொடுத்துட்றேன், சாதாரணமாக கூட கிடையாது, நம்ம இந்த மீட்டர் வட்டி மாதிரி இதெல்லாம் நம்ம இங்கே இல்லை, நம்ம இங்கே உட்கார மாட்டோம், நம்ம போட்டதெல்லாம் என்னன்னா மீட்டர் வட்டி, மீட்டர் வட்டியில் திரும்ப ரொம்ப இருக்கு. இப்போ சாதாரண வட்டினா பேங்க்ல 2 ரூபா 3 ரூபா, இப்போ அப்படி இல்லை 100 ரூபா கொடுத்தா நைட்டு ஈவினிங் ரிட்டர்ன் கொடுத்து 110 120 ரூபாய் கொடுக்கணும், ஒரு நாள் 20 ரூபா 30 ரூபா வட்டிலாம் இருக்குது, அது மீட்டர் வட்டி. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறதுன்னா நம்ம போட்டு திருப்பி வாங்கிடுறோம் இவங்க கிட்டது, இப்போ அதான் கொடுத்துட்டுருக்காங்க நமக்குலாம், இல்லை நமக்குலாம் இங்கே உட்காரத்துக்கு கிடையாது கிடையாது, இல்லை நான் உட்கார மாட்டேங்க. இங்கே உட்காரணுனாக்கா அந்த ஒரு தகுதியின் காரணமாக, அந்த தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கோம். நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக அல்ல, ஒரு சிறிய ஒரு செயல், சின்ன புண்ணியம் தான் இருக்கு. புண்ணியனாக்கா இவ்வளோ பெரிய இது உள்ளார என்ட்ரன்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி உள்ளார நான் நுழையினாக்கா 99.9% எடுத்தால் தான் யூனிவர்சிட்டி உள்ளே நுழைய முடியும். இந்த அப்பேற்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில் நான் உட்காந்துருக்கேன், சின்னதாக கொடுத்துருக்கேன், சின்ன புண்ணியத்தை கொடுத்து, ஏன்னா அவ திருப்பி கொடுத்து ரெடியாக இருக்கா எனக்கு. இப்போ கல்வின்றது எப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு வகுப்பு ஆசிரியனுக்கு அழகு முட்டாளே நல்லவனை மாற்றுறதான், முட்டாளை அறிவாளியாக மாற்றுறதுனா நல்ல வகுப்பாசிரியன், நல்ல ஆசிரியனுக்கு அழகு. நான் நல்ல ஒரு புத்திசாலியை கொண்டு வந்துட்டு நான் பெரிய புத்திசாலி ஆகிட்டு பெரிய பேச்சு இல்லை, நீ யார நீ பெரிய ஆளாகிட்ட, புத்தி இருக்கிறவங்க புத்தி ஆகிட்ட, அறிவாளி அறிவாளி ஆக்கிறது பெரிய விஷயம் இல்லை, முட்டால் அறிவாளி ஆக்கிறது தான் பெரிய விஷயம். அப்போ இந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை தான் நமக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். இப்போ அந்த மாதிரி நம்மளெல்லாம் எப்படின்னா அப்பேற்பட்ட ஆளுங்களை இந்த உக்காத்தி வச்சு நமக்கு கொடுத்துருக்கா இந்த இடத்துல ஓடி போயிடுது. ஏன்னா இந்த எல்லாம் தீர்த்து முடிச்சுனாதான் நான் இந்த இடத்துல இருந்து இதை லைட்டா மேல் நோக்கி பறக்க முடியும். வெயிட் இருக்கக்கூடிய பொருள் மேலே பறக்காது, இலகுவாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான் மேல் நோக்கி பயணம் செய்ய முடியும். அப்போ என்னுடைய இலக்கை நோக்கிய பயணம் என்னென்ன எந்த இல்லப்பா இவள்து என்னுடைய அந்த மேல் நோக்கிய அந்த பயணம் போயிடணும். ஏன்னா முடிஞ்சிட்டு என்னுடைய காரியங்கள்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கணும், அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்து தீர்த்துடணும். அப்போ எல்லாரும் கொண்டு வந்து இங்கே உட்காந்து வச்சுட்டு அவளுடைய பேலன்ஸ் மொத்தத்தையும் இந்தா எடுத்துக்கோ எடுத்துக்கோ ராஜா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ பரவாயில்ல, ஆனால் நான் இருக்க உன்னை காப்பாற்றுறேன். நம்ம என்ன ஒரு சில நேரத்தை நம்ம நினைக்கிறோம் தெய்வமா முட்டாளே
நினைக்கிறோம், நினைக்கலன்னு நினைக்க சொல்லவே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா என்ன சொல்றேன்னா, தெய்வா தெரியவே தெரியாதரா பண்றாண்டா அப்படின்னு தெரியும், தெரிஞ்சுக்காத மாதிரி இருந்தது. ஏன்னாக்கா அது ஒரு கால்குலேஷன், ஏதோ ஒரு காரணத்துக்கு இவன் இந்த செயலை செயலை செஞ்சுட்டு போட்டப்போ. ஏன்னா அவர் பத்து, ஆனா எந்த இடத்துல தடுத்தாட்கொள்ளணும்னு ஒரு எண்ணத்துக்கு வராளோ அப்ப அங்க பாத்துட்டு இருப்பா, தப்பு நடப்படுவாரோ. அப்ப நமக்கு தோணும், என்னடா இதெல்லாம் பண்ணோம் அப்ப மட்டும் தெய்வமாக தெரியல, இது மட்டும் தெரிஞ்சா அப்ப யாரா சொன்னது? அடுத்த கேள்வி நமக்கு அதான், அவ புரிஞ்சுன்னா இல்ல யாராலும் சொல்லிருப்பா, ஃபர்ஸ்ட் கேள்வி தான் நமக்கு வரும். இல்ல நான் பார்த்த வரையில், நான் உணர்ந்த வரையில் நான் சொல்றேன், அவளுக்கு வேணும்னா தெரிஞ்சுப்பா, வேணான்னா கவலையேப்படாது. நம்ம என்ன நினைச்சுன்னா அது கேட்கலன்னு அட்டி பரவாயில்லடா ஜாலி தான். ஏன்னா அம்மா அப்பா கண்டுக்காத வரைக்கும் பசங்க ஜாலி தான். அம்மா அப்பா கண்டுக்க ஆரம்பிச்சாங்கன்னா டார்ச்சர் பண்றவங்க அம்மா பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கதை தான் இங்கேயும் நம்ம நடத்தின்னு இருக்கோம். எங்க ஆத்தா எங்களை கேள்வி கேட்டாள்னாக்கா நமக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு காரணமே, என்னடா இவ தெரிஞ்சுட்டாலும் நம்மளை பத்தி இவ்வளோ திட்டாளடான்னு தோன்றதுக்கு காரணம் அதை இல்லை. உண்மையில் இருக்க அக்கறை, நீ எங்கேயோ படத்துல போக போறடா, உன்னுடைய கர்மாக்கு நீ அனுபவிக்க கூடாது, உன் நல்லது நடக்கணும்டான் போது தான் அவன் அப்படி எட்டி சட்டை பிடிச்சிக்கிறான். நில்லு மனது போறோம் நீ அக்கிரமந்தான். அது மாதிரி அவளுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை, அவ வேணும்னா தெரிஞ்சுப்பா, வேணான்னா விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதே தான் இங்கே நான் சொல்றேன். இப்போ அப்பேற்பட்ட இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா, நம்மள் பொறுத்தவரை நாம் செய்கின்ற ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதனால தான் இன்டைரக்டா நீ சொன்னது, இந்த நவராத்திரில இருந்தாவது ஒரு உபத்துவ நடத்துங்கடா, இந்த ஒரு செயலை நான் செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, பொதுவா ஒரு விஷயத்தை எடுத்துங்கன்ற எல்லாரையும் பகமை பாராட்ட மாட்டேன். ஏன்னா நான் பார்த்ததுலேருந்து 90s ஆசிரமத்தில் எழுதி வைக்காத ஒரு சட்டம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணம் என்னன்னா பகமை. எல்லாரும் ஈக்குவல் அந்த ஒரு விஷயத்துல, பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் படிச்சவன் படிக்காதவன் இல்ல வயசானவங்க குட்டி பசங்க எல்லாருமே சரி, எல்லார்கிட்டையும் நீக்கமரம் நிறைந்திருப்பது இறைவன் போல் இருப்பது என்னடா பகவை. அப்ப என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நவராத்திரில இருந்து வில் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் எப்பவுமே நான் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன் எந்த விஷயத்துக்குமே. ஏன்னா எனக்கே என் மேல நம்பிக்கை கிடையாது, என்னை யாரும் நம்ப மாட்டேன், என்னையும் நான் நம்ப மாட்டேன். அதான் என்னுடைய கேரக்டர். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல, நான் தெரிஞ்சு போயிடுவேன்னு நினைக்கிறல. அந்த பகமை இல்லாமல் ஒரு எண்ணத்தை நான் வளர்க்க பார்க்கின்றேன். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரையும் கூட வேணாம்பா, நம்மை சார்ந்தவர்கள். நம்மை சார்ந்தவன யாரு? ஆசிரமம். ஆசிரமம் தான் என்ன பத்தி உலகம். இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்களும் பக்தர்களும் இவங்களுக்குள்ள ஒரு பகமை இல்லாத ஒரு நிலையை கொண்டு வர முயற்சிப்போம். இது நீங்களாம் எடுங்க ஒன்று எல்லாருமா. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொதுவான ஒரு கேரக்டர்ஸ் இது. அதே நேரத்தில் இந்த ஆசிரமத்துக்கு தேவையில்லாத கேரக்டரும் கூட, எது தேவையில்லையோ அதுதான் நம்ம ரொம்ப கிட்டே குச்சி வச்சு. இது நம்மளாம் என்னன்னா, வாத்தியார் ஒன்று சொல்லியிருப்பாரு சின்ன வயசுல, இந்த பன்னாடா பன்னாடான்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? எனக்கு புரியாது அது. சின்ன வயசுல திட்டுவாங்க பன்னாடா அப்படின்வாங்க, என்னத்துல தெரியும் பிடிச்சுக்கும் கல்லுன்றது ஆரம்பத்தில் துளிச்சு போனாதான் கெடுதல், ஆரம்பத்தில் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. நல்லதை விட்டுடுமா, அந்த பூச்சி எதெல்லாம் தேவையில்லாம் பிடிச்சி வச்சுக்குமா. அப்போ அதான் பண்ணாடன்னு இதான பண்ணாட அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுது. இப்ப நம்ம எல்லாம் எப்படின்னா, நம்ம எது தேவையில்லையோ அதை தான் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். எது தேவையில்லை? இந்த பகமை தேவையில்லாத ஒரு விஷயம். பகமை இருக்கிறதுனால என்ன, நம்ம புத்தி கெட்டு போயிடும். பார்க்கும் போதெல்லாம் எதிரி மாதிரியே தோணுது. சாதாரண அப்படியே எரிச்சது நமக்கு. ஒரு சின்ன விஷயம், இது பொதுவான ஒரு ஸ்தலம் சரியா, ஆசிரமம் பொதுவான ஒரு பூஜை பண்றையா, இந்த பூஜையில கூட பூஜை பண்ண சொல்ல கூட ஒரு பிரசாதம் போயிடும் பாத்துறீங்களா? அது நடக்குதுயா? ஒரு ஆர்க்கு தட்டு போனா கூட இவங்க நாயனா காமிதே இந்தப்பா எது காமிச்சு அப்படின்னு நவுந்து போயிடும். இந்த அளவுக்கு தான் நம்மளோட புத்தி இருக்குது. நான் சொல்றது வேண்டாம். ஏன்னா நம்ம ஆசிரமத்துல நம்ம சாமி எதிர்பார்த்தது என்னன்னாக்கா, நீ பெரிய அளவுக்கு ஞானத்தை போய் சாதிக்கணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம புத்தி இவ்வளவுதான்னு. இது கெப்பாசிட்டி, அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. இதுக்கெல்லாம் இதுக்கு மேல உயர்ந்த சூழலாம் கிடையாது. இது ஏதோ நான் இது பண்ணணும்னு என் தலையேத்து எப்படி அவரோட தலையேத்துறது. நான் யூஸ் பண்றதா குட்டிமா கூட சொல்றேன் சில உன் தலையேத்து என்கிட்ட எல்லாம் பாட்டுன்னு அவஸ்தப்படணும் போல இருக்குதுன்னு. அது மாதிரி அவருக்கு பாவம் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் வச்சு. ஏன்னா அவர் நல்ல ஆசிரியர். நான் சொன்ன மாதிரி முட்டாளங்களுக்கு முட்டாள அறிவாளியாக்கிறதுக்காக முயற்சித்த ஒரு ஆசிரியர் அவர். அதனால வாத்தியார் ரொம்ப நல்லவர் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான் முட்டாள். அந்த மாதிரி வச்சிருக்க சொல்ல அவர் எதிர்பார்த்தது என்னன்னாக்கா, நீ ரொம்ப பெரிய ஆள் தான் ஆகணும், நல்ல குணத்தோடு இருக்க பாருந்தான் எதிர்பார்த்தாரு. உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. என்னைக்கும் எங்களை இத்த குடுறா அத்தை குடுறா இப்படி கொடு அப்படி பண்ணேன்னு எதிர்பார்க்கல. இல்லை நீ வந்து அப்படியே மெடிடேஷன் நம்ம ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, நம்ம ஆசிரமத்தில் இவ்வளோ நடக்கிறது மெடிடேஷன் கிளாஸ் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கம்மி. சாமி எப்போ ஃபிஜில் எடுத்திருக்காரு, அது மட்டும் ரிங்கு ஒருத்தவே எடுத்துரு, அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகல. அவருடைய டியூட்டி அவர் முடிச்சிட்டார், அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு அவ்வளோதான். இது ப்ராக்டிஸுக்கு இதுங்கெல்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லை, இதுங்களுக்கு அவ்வளோ திறமை கிடையாது விட்டார் அவர் தொட. ஏன்னா ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு ஒரு அறிவு ஒன்றும் இல்லை, அது அவருக்கு தெரிஞ்சுட்டு. நம் நான் வச்சுருக்கிற குட்டிஸுங்களுக்கெல்லாம் எதுங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இதுவும் கிடையாது. இந்த சப்ஜெக்டு எடுக்கணும், நம்ம டியூட்டி எதாச்சுப்பா. ஆனால் அவங்க என்ன பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு என்ன, நம்மலாம் நம் படிப்பெல்லாம் எப்படி நம்ம இதெல்லாம் இப்போ 100 மார்க் எடுக்கிறதுல நம்மலாம் ட்ரை பண்ணதே கிடையாது படிச்ச காலத்துலலாம். இப்பெல்லாம் பசங்க எப்படி தெரியாது, இப்போ நான் படிச்சு நான் ஒத்துக்கிறேன் 100 மார்க்ல பாஸ் பண்ண போகிறோம் நமக்கு. அப்போ என்னன்னா கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் ஒதுக்கிடுவோம். இப்போ மேக்ஸ் எடுத்தோம்னா அல்ஜிப்ரா ஐயோ காபரா எனக்கு வளம் பாது அத்திக்கு வில கட்டு. மிச்ச சப்ஜெக்ட்ல மிச்சம் இருக்குல்ல, 20 மார்க் தான், 80 மார்க் வேறு 80 மார்க்ல இருக்க மாட்டோம், எத்தலாம் அந்த மாதிரி. அப்போ நம்ம இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஆள் தான் இங்கே இருக்கிறவங்களாம். அப்போ சாமி எதிர்பார்த்தது உங்ககிட்ட அவ்வளோதான் எதிர்பார்த்தாரு, அதனால அத்தோடு நிறுத்திட்டாருங்க. இப்போ அதுக்கு மேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு போல என்ன எதிர்பார்த்தாரு, வெறும் குணநலனை மட்டும் வச்சா போறோம். ஏதாவது ஜிம்மால நீ வருவடா தம்பி, அன்னைக்கு நான் கொடுத்த கிளாஸ் ஏன்னா இன்னைக்கு கூட சொல்லும் சொன்னா, நீ கேட்கின்ற சத் விஷயங்கள் உள்ளர வச்சுட்டினா, அதை நீ மண்டையில வச்சுட்டினா, அது அடுத்த இதுல உன்னை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பொருள். அது நான் இன்னைக்கு சேர்த்து வைக்கிற பைசாவோ இல்ல 10 வீடு கட்டுறதோ 10 கார் வச்சு எனக்கு வராது. செத்த உடனே என்ன என்ன பண்ணுவாங்க, ஆடம்பரம் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. மேக்சிமம் பிள்ளைங்க என்ன செல்ல பண்ணாங்க, லட்சக்கணக்கில் செலப்படுத்தி போட்டுவான். அவள் தான் நான் காரை வச்சு கொளுத்துவானா, இல்லை வீடை பன் பண்ணுவானா உள்ளர வச்சு நம்மளை. ஏய் எங்கள் அப்பா கட்டின வீடு 2 கோடி ரூபாயில் கட்டினாரான் உள்ளர வச்சு, எங்கள் அப்பா இல்லை இந்த வீடு எதுக்கு அப்பா உள்ளர வச்சு கொளுத்துறேன் என்ன சொல்லுவானா, சொல்லவே மாட்டான். அவனை போனவன 10 நிமிஷம் நடுறதை கற்றுப்பான், உள்ளர போயிருக்க மாட்டான். ஏன்னா உள்ளர வச்சா வீடு கட்டி போயிடும். ஸோ அந்த பாரதிலிருந்து வெளில வச்சுட்டு அத்தோட யாரை கட்டுப்பான், மிஞ்சி போனால் ஒரு இன்னும் எல்லாம் 10,000 செலவு பண்ண கொஞ்சம் ஆடம்பரமாக வரும். ஏன்னா 2 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிடல எங்கள் அப்பா, அதனால் நம்ம நேரம் செலவு பண்ணி அனுப்பிச்சிடலான்டா. இவள் தான் நம்ம பண்ணோம் மேக்ஸிமம் இல்லையா, அதுக்கு மேலே நம்மளாம் பண்ண மாட்டோம். என் சாமி என்ன கேட்குறாங்கன்னா, இதுங்கெல்லாம் இவ்வளோ தான் புத்தி, ஓகே இதுங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் தொடர்ந்து வரத்துக்காது நல்ல விஷயத்தை உட்காந்து கேளுங்கப்பா அப்படின்ட்டார். ஆனால் இந்த சப்ஜெக்ட் மண்டை ஒரு தடவை கேட்டு விட்டார், இதை கேட்டுக்கோ மண்டையில் வச்சுக்கோ, ஏதாவது ஒரு ஜென்மத்தில் உனக்கு வரும், ரீகால் பண்ணுவோம் நம்ம. இப்போ நம்ம என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்துருப்போம், நேரம் பொழுது போகலனாக்கா பாய்ச்சல்லாம் யோசிப்போம். நீ கிளாஸில் கூட சொன்ன ஒரு சில பைத்தியங்கள் இருக்கு, இந்த போட்டோஸ் பார்த்துட்டே இருக்கும்னு இருக்காங்க. சும்மா இருக்கா கூட பார்த்துட்டுருப்பான், சாதாரணம் இல்லை சும்மா. எப்பா ஏ எடு அந்த பாருங்க புக்கை மொத்தமாக உட்காந்து பாரு, இல்லை வீடியோ போட்டு வீடியோ தேரளவு பார்த்துட்டே இருப்பாங்க. எதா கல்யாண வீடியோ எனக்கு எவ்வளோ நான் சந்தோஷமா இருந்தாப்பா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பட்டப்பாடுக்குது பாரு அப்படின்னு பாக்குறதுக்காக கல்யாணத்தை பார்த்துருப்பாரு. இப்போ அந்த மாதிரி இந்த ரீகால என்ன பண்ணுவானுங்க, அப்போ எப்பயாவது ஒரு மெமரியில் வரும், ஆஹா ஏன் சாம் எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கல இதை அப்படின்னு அந்த சோல் நினைக்கும். சொல் சொல்ல போனா போட்டோம், அது வரைக்கும் என்னடா பண்ணணும்னா அதை ரீகால் பண்ணிட்டு கூட ஒரு இது பண்ணும்ல. அப்ப அந்த கர்மா நல்லபடியா இருக்கணும்னா என் செயல் நல்லபடியா இருக்கணும், என் செயல் என் புத்தி நல்லா இருக்கணும். அந்த புத்தியை தெளிச்சுக்கோ, நல்லவனா இரு போறோம். அதனாலதான் இந்த நவராத்திரியை கூட்டு கொண்டு வந்தாரு சாமிஜி. இந்த நவராத்திரி நல்ல இது கொண்டு வந்திருக்கும் புத்தி, நீ சரி பண்ணிக்கோ, நீ மேல் மேல வந்து போகலாம் அப்படின்னாரு. அப்போ எதை அவர் எதிர்பார்த்தாரோ, எதை இன்னைக்கு தெய்வமாகவும் எதிர்பார்க்கறதுல கண்டினியூவா வருது இது, அது நம்மளால ஃபில் பண்ண முடியல. 20-25 வருஷமா கூட இருந்து கூட சாமிஜிக்கும் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்க முடியல அந்த தாட்ஸ், அந்த விஷயத்த இதுக்கும் நம்மளால பண்ணி கொடுக்க முடியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்பயாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா பாவம் எவ்வளோ காடு மாதிரி கத்துற வரைக்கும் அது கத்தி பார்த்துட்டு போயிட்டே இருக்குது. இப்போ இதுவும் பாவம் எதாவது முடிஞ்சதுக்கும் நம்ம கத்தின்னு இருக்குது. அட்லீஸ்ட் அவருக்கு கொடுக்காத ஒரு சின்ன ஒரு மரியாதை இதுக்காக நம்ம கொடுக்க பார்க்கலாம். என்ன கொடுக்கணும்னு நான் கேட்குறேன்னா, இந்த பகைமை இல்லாத ஒரு உறவை நம்முள் உள்ளத்துக்குள்ள பார்ப்போம். வேற எதுவுமே கேட்கணும். நம்ம எல்லாருக்குள்ள நீ இருக்கியா, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றதா சாமிச்சு சொல் மீன் சொல்றாரு. என்னன்னாக்கா, முன்ன இங்க ஆபீஸ் ரூம் ஒன்று இருக்கு. இந்த ஆபீஸ் ரூம் பழைய ஆபீஸ் ரூம், பழைய நினைவுகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ் ரூம். அது அங்க ஒரு கண்ணாடி ரூம் ஒன்று இருக்கும். சாமிஜிக்கு யாரும் எதிரில் திட்டவே கூடாது, பிடிக்காதவர். அவர் என்ன பண்ணுவார் என்ன சொல்லுனா, கண்ணாடி ரூம்ல வச்சுருந்தான் பேசுவார். என்ன யாருக்கும் கேட்கக்கூடாது. நான் அதாவது அவருக்கு இல்லாத உரிமையா வாயில வந்து திட்டலாம் நம்மளெல்லாம், நம்ம அவ்வளோ படுத்திருக்கோம். ஆனால் அது கூட பாவம், அது கூட கேட்காது. உள்ளு சின்ன சொல்லு சொல் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாத்து அந்த அளவுக்கு பண்ணி கூட அவருக்கு நம்ம இது பண்ணல. இது எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குது, சான்ஸே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம இன்னும் இருக்கோம். ஸோ இனிமேலாவது அந்த பக்கமே இல்லாத ஒரு உறவை நாம் வளர்த்தேம்மா. உன் கண் எதிர்க்குமா, நாங்களாம் ஞானியாக இருக்கும், ஞானத்துக்கு போனோம். அது வேற நான் அந்த சப்ஜெக்டுக்கே போகல. இந்த ஞானமோ இதுவோமா, அதெல்லாம் எங்களுக்கு வருதோ வரலையோ, உன் கண்ட எதிர்க்க. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நேரம் பார்த்தாக்கா என் குழந்தைகள் நல்ல ஒரு அறிவாளியா, சரி அறிவாளி தான் விட்டுருங்க, ஏதோ ஓரளவுக்கு படிச்சு ஒரு பணம் சம்பாதிச்சு ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு பார்ப்போம் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட காலம் வயது ஆக ஆக அவங்களுக்கு இன்னும் பாசம் அதிகமாயிடும். இப்போ இவங்க சொல்ற சப்ஜெக்ட் பின்னாடி இருக்கிறாங்களே இவங்க தான் சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்ட். எப்படின்னா வயசு ஆக ஆக பாசம் கம்மியாகணும். பிள்ளைங்க மேலகிற பற்று எடுக்காத, இது பொருள் மேலகிற பற்று எடுக்காத, இது மேலகிற பாசத்தை எடுக்காதன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாம் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வயசு ஆக ஆக புள்ள மேல பாசம் ஆச்சுக்கோ, அது வரைக்கும் பிள்ளைய கண்டுபிடிக்க மாட்டாங்க. வயசு ஆக ஆக என் புள்ள என்ன பண்றான், என்ன பேசுறான், எங்க இருக்கிறான், எது பண்றான், ஏன்டா அவனு எனக்கு போன் பண்ணல, ஏன்டா அத்தை பண்ணல, என்ன என்ன சாவச்சிருவாங்க, பாசம் இன்க்ரீஸ் ஆகிவிடும். இது போதாத குறைக்கு புள்ளதான் முடிஞ்சுதா, பேர பிள்ளைங்க வந்து அதை விட அதிகமாயிடும். ஒரு சிலர் சொல்லுவாங்கம்மா நீ எனக்கு கூட பண்ணதம்மா, என் பிள்ளைக்கு நீ இவ்வளவு பண்றியே, அப்படின்னா பாத்தீங்க இவ்வளவு பட்டுருக்கும். அது உண்மையாது. அம்மா அப்பா எல்லாம் பிள்ளை கூட அவ்வளவு பண்ணிருக்க மாட்டாங்க, பேர பிள்ளைங்க பண்ணுவாங்க அதிகமா. பற்று அதிகமாயிருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்க விஷயம். நல்லவங்களாங்களா, நல்லவங்க நினைச்சாதீங்க, பற்று அதிகம். ஏன்னா அவங்க அவங்களை கெட்டுக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப கிளாஸ்ல இருக்கூடாதுன்னு சொல்றாங்க, பேரன்னா பேரனுக்கு பேரன் வந்தால் கூட பார்த்துருக்காமப்பாங்க. அவங்க பாசம் பற்றுக்கள் அதிகமாகி கொண்டே ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸில் போகக்கூடியவங்களாம் தான் நம்ம மாதிரி ஆளுங்க. அந்த பற்று பாசங்கள் அதிகமாகிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றே ஒன்று தான் கேட்பேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும். இந்த விஷயத்தில் எதெல்லாம் வச்சுக்கோங்களோ, இந்த பற்று வச்சுக்கோங்க, இதெல்லாம் அம்மா பாரு நாங்களாம் நல்லாயிருக்கோம். ஏன்னா வயசாக சொல்ல எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாலு குழந்தை இருக்கிற அம்மா அப்பா கிட்ட போய் கேட்கலாம், நான் என்ன எதிர்பார்க்கறேன் என் பசங்க கிட்ட, நாலு பேர் ஒத்துமையா இருந்தா போதும் அதான் கேட்பாங்க. யாராவது அம்மா அப்பா என் பெரிய பிள்ளை இவ்வளவு கொடுக்கணும், சின்ன பிள்ளை இவ்வளவு கொடுக்கணும், பொண்ணு இவ்வளவு கொடுக்கணும், சின்ன பொண்ணு இவ்வளவு கொடுக்கணும் எதிர்பார்ப்பாங்களா, கேட்க மாட்டாங்க. வயதான காலத்தில் என் கண் மூடுவதற்கு முன்பாக என் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருப்பதை நான் பார்க்க வேண்டும், இதுதான் எல்லா அம்மா அப்பாவும் எதிர்பார்ப்பாங்க, வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பிலீவ் மீ, என்னதான் அவங்க பாசம் பற்றுல அதிகமா இருந்தா கூட அந்த பற்று கடைசியா வந்து நிக்கக்கூடியது இடம் அங்குதான். அதனால நம்ம எல்லாம் அந்த கூட்டத்தில் தான் இருக்கோம். அதனால நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், அம்மா உன் எதிரில நீ பார்க்கணும். சாமிஜிக்கு தான் நாங்க எங்களால் காமிக்க முடியாம போச்சு அந்த ஒற்றுமையை. உன் எதிரியாவது நாங்க வந்து ஒற்றுமையா இருந்து நாங்க எந்த பகமையும் இல்லாம நாங்க இருக்கிறோம் அப்படின்றத காமிக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். நான் வந்து நம்மளுடைய லெவலுக்கு மீறி நான் கேட்கல. இல்லை இப்போ வந்து பணம் இல்லாதவங்க போய் 100,000 ரூபாய் கொடுறான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இப்போ 1 ரூபாய் வச்சிருந்தா 5 பைசா கேட்கலாம். இப்போ நம்மளாம் அந்த கிராக்கி தான், நம்ம கிட்ட என்னது எல்லாமே கெட்ட குணம் தான், பற்று பாசம் தான் அதிகம் நம்ம கிட்ட எல்லாம். நான் அதை தான் நான் கேட்கறேன். எந்த பற்று பாசம்? உன் மேல பற்று பாசம் இல்ல, உன் சக சீடர்களின் மேல, உன் சக இந்த ஆசிரமத்தை சார்ந்தவர்கள் மேல அதே பற்று பாசத்தை வச்சுக்கணும் தான் கேட்கறேன். வேற ஏதாவது கேட்கறேன்? ஒண்ணுமே இல்லை. அதை மட்டும் வைத்தாவே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுவார். எது எடுத்ததோ இல்லையோ, என்னைக்கு இந்த குணத்தை நான் வளர்க்க ஆரம்பிக்கின்றேனோ, ஏன்னா தான் சொன்னா ஹியூமனிட்டி லீட்ஸ் டிவைனிட்டின்னு. எனக்கு ஹியூமனிட்டி இங்கேயே இல்லைன்னா நான் எங்கேருந்து நான் மற்றதுக்கு போக முடியும்? நீங்கள் நம்மளாம் நினச்சிருந்தோம் வேணா சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டேன், ஹியூமனிட்டி லீட்ஸ் டிவைனிட்டின்னு. இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் ஈஸி பேர்ட். நான் சாமி 18 ரூல்ஸ் கொடுத்தாரு, அது நமக்கு ஒரு 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 அதான் எப்பவுமே சாமி சொல்ல அந்த ஃபஸ்ட்டு ரூலு ஃபாலோ பண்ண எனக்கு மற்றதெல்லாம் ஈஸி தான். அந்த ஒரு ரூல் தான் இதுவும் இந்த ஹியூமனிட்டி லீட்ஸ் டிவைனிட்டி அதே தான். அப்போது என் சக சீடர்கள்கிட்டயே எனக்கு இல்லைன்னாக்கா நான் எங்கேருந்து மற்றவங்கிட்ட போய் அன்பு பாசத்தை எதிர்பார்க்க முடியும்? எதை காமிக்க முடியும்? நம்மளால காமிக்க முடியாது. அதனால நம்ம கூட்டத்துக்குள்ளார நம்ம இது செஞ்சோம்னாக்கா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். பாருங்க, இப்போ ஒரு பிள்ளை ஒன்று கேட்டது, உனக்கு ஏன் சா ஞான சக்திங்கிற சாமிகள்னு பேர் வச்சாங்கன்னு. சூப்பர் கேள்வி இல்லை? எனக்கே தெரியல தான் அந்த கேள்விக்கு பதில். ஏன்னா இல்லை ஓப்பனாக சொல்கிறேன், இட்ஸ் குட். இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இதே என்னை அறிந்தவர்கள் ஒரு 27 வருஷத்துக்கு முன்ன என்னை அறிஞ்சவங்க இன்னைக்கு பார்த்தாங்கனாக்கா இவனா பேசுகிறான் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா சக நண்பர்கள்கிட்டயே ஒரு சில நேரங்கள் பேசுவதற்கு வார்த்தைகளை தேடக்கூடிய அளவுக்கு இருப்பேன் நான். ஒரு கடையில் போய் ஒரு பொருளை நான் வாங்கணும்னாக்கா திக்கும் வார்த்தைகள், உண்மையான வார்த்தை, நான் சும்மா சொல்ல, திக்கும். அவ்வளோ ஒரு மனதுக்குள்ள ஒரு பயத்தை தாங்கிய ஒரு உருவம் தான், ஒரு ஆள் தான் நான். ஆனால் அதே ஆள் இன்னைக்கு என் தெய்வம் ஊழியடா வாய கொஞ்சம் அம்மு ஆரம்பிச்சியா ப்ளீஸ் அம்மு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். இது யார் கொடுத்த பிச்சை? இப்போ ஏதாவது ஒண்ணு வச்சா, இப்போ ஒரு வகுப்புல சொல்லு, இப்போ இந்த வகுப்புலயே ஒரு குரு என்னன்னா அவர் எழுதி வச்சாக்கா, யாரே குரு எழுதி வச்சாக்கா அந்த கடவுள் ஃபாலோ பண்ணணும். ஏ இப்போ அவதாரங்களை பற்றி வியாச பகவான் எழுதி வச்சுட்டு போயிட்டா அந்த அவதாரத்தை அவர் ஐயோ அவன் சொல்லிட்டான் நான் செஞ்சாகணும்ட்டு, எனக்கு அந்த கஷ்டம் கூட கிடையாது. எனக்கு பேரை வச்சாச்சு ஞான சக்தியேந்திர சுவாமிகள்னு, ஐயோ என் சாமிஜி அந்த பேர் வச்சுட்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும், நான் ட்ரை பண்ணலப்பா, அதுவே அதையும் நடத்திக்கிச்சு. நான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது, அந்தளவுக்கு நிச்சயமாக கிடையாது. அது அது நடத்தின் இருக்கு, நடந்து போயின்னு இருக்கு. இப்போவும் நான் நம்புறேன், அதை பரிபூர்ணமாக நான் நம்பின்னு இருக்கேன். ஒரு சாதாரண இப்போ நம்ம சங்கருக்கு தெரியும், ஒரு ஆர்டிக்கல் என்கிட்ட வாங்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுவாருன்றது. லாஸ்ட் மினிட்ல தான் இந்த பாவம் டிரான்ஸ்லேஷன் வேறு அவஸ்தை பண்ணாங்கல்ல, ஆனால் அதுக்கே நான் 4 நாளைக்கு முன்னே தான் கொடுப்பேன். நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் வரலையே, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு தோணலையே. ஏன்னா என் பிள்ளைகள் ஒன்று என்னென்னா உட்காந்து அடிக்க ஆரம்பித்தா எண்டு போடுற வரைக்கும் ஏந்திரிக்கூடாது. அந்த ஒரு பக்கம் நான் கட்ட கடக்கடனா அடிச்சு முடிக்கணும். அது என் அறிவா? எங்கேயோ ஏன் சாமிஜி கிட்ட வந்து கேட்டது இல்லை, என் தெய்வமா வந்து இந்த இடத்துல இந்த கொடா அப்படின்ற மாதிரி. அதுதான் நீங்கள் ஒருத்தர் நான் நினச்சேன்னா என்னை விட மதிக்கட்ட அறிவு கட்ட மனுஷன் உலகத்தில் வேற ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு 18 பாட்டு சொல்லும்போது கூட நான் அல்ல அதை அவ பண்ணிக்கிறேன், என் மூலமாக நடத்தப்படுகின்றது, நான் ஒரு கருவியாக மட்டுமே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. மேபி சொல்லலாம் என்ன கருவியா, அந்த கருவி கூட உற்பத்தி பண்ணி வச்சுட்டு இருக்காவும். ஏன்னா அது இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தோணுது சொல்கிறேன், சாமிஜி நான் சொல்ல குட்டிமா சொல்லும், அந்த சாமிஜிக்கு இது தோணித்து அதை நான் நிறைவேற்றி கொடுக்கணுன்ட்டான். சாமிஜிக்கு சொன்னது பீடத்துக்கு பஞ்சசக்தி பீடத்துக்கு கவச்சம் போடணும்னு நினச்சார் அவர். அது பண்ண முடியாத ஒரு சூழல் காலகட்டம், பணம் இல்லை, அதெல்லாம் இருக்குது. தெய்வமாக்கணும்னா அவர் என்னெல்லாம் நினச்சாரோ அதெல்லாம் நான் முடிச்சு கொடுத்துடணும்ண்ணா. அந்த மாதிரி சாமிஜி வச்சுட்டு அவர் பேரை அவருக்கு நான் கேட்ட பேர் குறிப்பிடல. என்ன பண்ணிருக்கோம், அந்த விஷயங்கள் அவ்வளவு எளிதானதில்ல. எனக்கு சகசனம் கூட பெரிய விஷயம் இல்லை, தெய்வ மாத்மியம் தான் ரொம்ப பிடிச்சது அவர் எழுதுனதுல. ஏன்னா தமிழ் தெரியாத மனுஷன், அது தமிழ் பத்தி எனக்கு தெரியும், ஏன்னா லெட்டர்லாம் போடும் அப்பெல்லாம், அதுல எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா ஒரு சிலது கோக்குறதே கஷ்டமா இருக்கும் எனக்கு படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி எழுதுவார் ஒரு சின்ன நேரத்துல. அந்த மாதிரி அப்பேற்பட்டவர் எழுதும் போது அவர் வந்து கிரேட்டான விஷயம். இன்னைக்கு அவரு ஆதிசக்தி சகசனம் நான் சிவம் தேவியோட சகசனம் வச்சு நழுதுன்னா நான் கர்வப்பட்டேன், என்னோட முட்டாள் வேற யாரும் இல்லை. ஏன்னா அது அவள் என் மூலமாக நடத்தி கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இது உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். தியான ஸ்லோகம்னு ஒன்று வரணும் அதில், இதில் சகஸ்நாமத்தில். அந்த தியான ஸ்லோகத்துக்காக ஜெயமசன ஏண்டா அவள் எல்லாமே பாருங்களேன் டைம் ஃப்ரேம் வச்சுருவா, எனக்கு ஒரு சொன்னா கட்டுப்பாயிடும் எல்லாமே. அவள் என்ன சகஸ்நாம, ஏய் சகஸ்நாம இதுல முடிச்சிடலாமா, ப்ளீஸ்மா கொஞ்ச நாள் ஆகட்டுமா, நம்ம லேசி பாதி விஷயம், அது வேற விஷயம். ரெண்டாவது என்னன்னாக்கா நம்ம கஷ்டமே படமா, இப்போ எக்ஸாம்ல நீங்களாம் கேட்குறீங்க இல்லையா, ஏம்மா நான் எக்ஸாம் எழுதணுமா பாஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி தான் நானும். நான் எழுதுனா அவள் ஏதாவது கொடுப்பா அப்படின்னு உட்காந்துருக்கிற கால இதுதான் லேசி கோஸ், இது ரெண்டாவது இது. அப்போ அன்னைக்கு ஆஸ்திரேலியா வரும்போது சொல்றா நான் நியூசிலாந்து போகிறேன், அதுக்குள்ள நீ என்ன பண்ற 1008 நாமகரணம் நான் அங்கே 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 எடுத்து போட்டு வச்சிருக்கேன் புக்குல, நாளைக்கு நான் போறதுக்குள்ள எனக்கு கொடுத்துரு அது என்ன கிரீசி. 1008 1200-1300 வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணும், ஒவ்வொன்றிலும் 8-10 பிரிச்சு 108 அடக்கி கொடுக்கணும். அது சொல்லுது அதெல்லாம் முடியும், நீ நினைச்சா முடியும், நான் நினைச்சா முடியும், நீ நினைச்சா முடியும், அது எப்பவுமே என்கிட்ட தான் சொல்லும், நீ நினைச்சா முடியாமோ அப்படின்னு. சாரி அது நான் ஆப்போசிட்டா தான் எடுப்பேன், நீ நினைச்சா அது முடியும். அன்னைக்கு உட்காரம் கட்ட 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 உட்கார, அன்னைக்கு நைட்டு அம்மா அம்மா நீ பத்துக்குமா அப்படின்ட்டு போ உட்காந்து, ஏன்னா அது குத்துட்டா எப்படி கோக்கணும் செட்டப் பண்ணி வச்சுட்டான். இதில் கட 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 நைட் முடிச்சு காலையில் 108 போட்டாச்சு, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ண அது வேற விஷயம். ஆனால் அந்த கோக்குங்கிற காலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. என் சாமிஜி பண்ண விஷயத்த என் தெய்வமா ஏன் மூலியமா பண்ண விஷயம் ஒரு இரவு கூட இல்லை முடிச்சுட்டான். அது கோக்கர் இது பண்ணப்பட்ட டக டக டகடகன்னு எழுதின விஷயம் அந்த சகசனம். எனக்கே இப்போ சிலங்க எப்படி அந்த வார்த்தை அமைஞ்சது என்ன கேட்டு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அமைந்தது அல்ல. இப்போ கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எழுதுன எல்லாம் கேட்க, நீ தானே எழுதுன பசங்க கூட சொல்லுவாங்க சாமி நீ தானே எழுதுன நீ பாட அப்படின்னு வாங்க. சாரி நான் எழுதுனது இல்லை, அது அவள் பண்ணுறது தான், அப்படி பண்ணது தான் அது சுப்ரபாதம். அது சிறப்பாக அமையத்துக்கு காரணம்னா அது அவள்து. அதே மாதிரி தியான ஸ்லோகம் பண்ணுறேன், நடப்பேன் 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 ஏதோ யோசிச்சு, எங்க நம்ம மண்டல சரக்குன்றத நாங்க வரும், நம்மளுக்கு அது கிடையாது இல்ல, என்ன பண்ணாலும் வரல. அன்னைக்கு தெய்வமா சொல்ற, அப்ப நியூசிலாந்து இருக்க, ஏ அம்மு அந்த தியான ஸ்லோகம் ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு எழுதிட்டேன்னா, அம்மா நீ எப்போ நீ வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்பதாம வரும், எனக்கு மண்டல ஒண்ணுமே இல்லம்மா நான் சொல்றேன்ல அப்படின்னுதான் சொல்லுது, அது உருப்படியா வார்த்தை நான் சொல்றேன்ல வரும் எழுது, நோட் த பாயிண்ட், நான் சொல்றேன்ல எழுது வரும் அப்படின்றான். அப்போ கூட நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம தான் நம்ப நம்ப மாட்டோமே அதிகமாக அவ்வளோ சீக்கிரத்தில், அம்மா இல்லைம்மா என்ன நிஜமாக தான் அம்மா முடிச்சிடுமா முடி முடியணும் அது அப்படின்னா. அன்னைக்கு இன்னும் கூட இருக்குது ஒரு தியான ஸ்லோகம் எழுதி வச்சுருக்கேன், அந்த தியான ஸ்லோகம் பட்ச எனக்கு இப்போ சிரிப்பு வரும். ஏன்னா இப்போ ரியல் தியான ஸ்லோகத்துக்கும் முதல்ல எழுதின தியான ஸ்லோகத்தை பார்த்தா முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் உண்டான வித்தியாசம். அந்த தியான ஸ்லோகம் எழுதி வச்சுட்டு எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு எந்த ஒரு செயலுமே திருப்தியோடு இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன் நானது, எனக்கு ஏன் மனசு திருப்தி இருக்கணும். அதனால்தான் ரொம்ப பேர்கிட்ட நான் கெட்ட பேர் வாங்கிறதுக்கு காரணமே. ஏன்னா நான் எனக்கு பிடிச்சிருந்தோம் அந்த மாதிரி ஆள். ஸோ அதை வச்சுட்டேன். அப்போ சொல்கிறேன்மா நான் ஒன்று எழுதிருக்கேன் எனக்கு புரியல அப்படின்னா எல்லாம் வரும் நீ எழுது அப்படின்னா. கேன் யூ பிலீவ் இட்? அந்த ஆள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 50 ஸ்டெப் வைக்கலாம் அவள் தான், ஒரு 50 ஸ்டெப் அது கூட பேசி முடிச்சுட்டு வர தக்குன்னு தோன்றது. அப்போதான் சொல்றது எல்லாம் வரும் பண்ணடா. ஏன்னா ஏற்கனவே சொல்றேன், ஏற்கனவே பண்ணது எனக்கு பிடிக்கல, ஐ டோன் வாண்ட் டு கிவ் தட், எனக்கு பிடிக்காத விஷயம் நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவளுக்கு முடிக்கணும். அந்த முடிச்சு அவள் சொல்றா சொல்லி முடிச்சு நீங்கள் போகிறது தோணுது கட்ட கட்ட கட்டன்னு பேப்பர் வைக்கிறேன். ஐ ஃபினிஷ்ட் இட், நாட் ஐ ஃபினிஷ்டு சொல்ல மாட்டேன், ஷீ ஃபினிஷ்ட் இட். உடனே போன் அடிக்கிறேன், முஸ்தியா முஸ்தியா அப்படின்னா உடனே படிச்சுக்காமேம்மா இதுதான் எழுதிருக்குமா நீ பாரு என்ன இதுல கரெக்ஷன் இல்ல இல்ல அதுவே அப்படியே விட்டுரு கரெக்ஷன் இருந்தா பாருமா நான் அச்சியா அனுப்புறமா இல்ல இல்ல சரியா இருந்து விட்டுடு. அந்த நான் நினைக்கிறேன் இந்த இத்தனாவது லைன் சொன்னேன், இந்த லைன் தூக்கி அங்கே போடு, இந்த லைன் தூக்கி அங்கே போடு, அவள் தான் முடிஞ்சு தின்னான். இந்த தியான ஸ்லோகம் எனக்கு ரொம்ப புக்ஷ தியான ஸ்லோகம் இப்போ பண்ணியிருக்கேன், இப்போ எழுதியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பேருக்கு வச்சது சாமிஜி அதை நடத்தின்னு இருக்கோ அவள் நான் இல்லை. ஏன்னா சாமிஜியோட பேர் கெட்டு போக அவர் வச்ச பேர் இருப்போம், ஞானசக்தியேந்திரன் வச்சிருக்காரு. நம்ம சாமிஜி ஞானசக்தியேந்திர சுவாமிகள்னு வச்சிருக்காரு, அவன் என்னடா பண்ணான்? ஏன்னா யார தப்பாத்துக்காரு, இந்த ஆசிரமத்துள்ள நான் வரும்போது 1000 கமெண்ட்ஸோட உள்ள நோயின்றுவன் நான். இப்போ பசங்கள்லாம் ஒரு சிலவங்க திட்டும் போது எனக்கு தோணும், அடப்பா இதெல்லாம் நான் பார்த்துட்டேன்டா அப்படின்னு தான் தோணும். பெருங்களாம் யாரும் தப்பாக இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில பசங்க நம் இப்போ குட்டிமா சுற்றி இருக்கிற பசங்களை ஒரு சிலவங்க தப்பு சொல்கிறாங்கன்னா எனக்கு அவங்களை பாசம் தோணும், அடே இதெல்லாம் நானே பார்த்துட்டேன்டா, நீங்கள் பார்க்குறது பெரிய விஷயமானு தோணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரியான இதில் தான் நான் நுழைஞ்சேன். அப்போ இவன் என்னத்துக்கு தகுதி, எதுக்காக இவன் தூக்கணும் சார் சாமி இப்படி சொன்னவங்களாம் இருக்காங்க ஓகேவா? ஆனால் அந்த பேரை மாற்றணும்னா யாரா மாற்றணும்னா இவன் வந்துட்டான். நான் மாற்றி காமிக்கிறேன், அவர் என்ன வச்சாரோ அந்த பேருக்கு உண்டானது எத்துன்னு வந்து கொடுத்துட்டு இந்த சாமிஜி இந்த பேரை வைத்ததுக்கு தகும் அப்படின்ற ஒரு நிலையை நான் உற்பத்தி செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மூலமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஐ எம் நத்திங், நான் பூஜ்யம். அது என்ன சொல்லுவாங்க, ஒன்று இப்படி போகிறதா ஒன்று அப்படி போகிறதான என்னுடைய லக்கு, என் சாமிஜி எனக்கு வேல்யூ கொடுக்கறதுக்காக அவரும் பூஜ்யமாக இருக்கிறத இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு இப்போ சில டிசிஷன் அத்தாட்டி இங்கே கொடுத்தாரு, இது வேல்யூபிளாக ஒன்றை தூக்கி அப்படி போட்டு கொடுத்துட்டா எனக்கு. ஸோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி போச்சு தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு தோட நம்ம நிறுத்திக்கலாம் சம். ஸோ அதனால் இன்றைய இது பிரகாரம் நாம் வந்த இடம் எதற்காக நம்ம எல்லாம் இங்கே கூடியிருக்கோன்னு தெரிஞ்சுங்க. இது சாமிஜிக்கும் நம்ம தெய்வமாவும் போட்ட பிச்சையின் காரணமாக இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடத்த இருக்கும். ஒரு காலகட்டம் வரும் நிச்சயமாக நான் நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன். இங்கு இருக்கக்கூடியவர்களே உணரக்கூடிய ஒரு தருணம் வரும். நான் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் உட்கார்ந்துருக்கேன், யார் இடத்துல உட்கார்ந்து சொல்லுவாங்க என்னது, நான் ராமன் காலத்திலும் கிருஷ்ணன் காலத்திலும் இல்லையே அப்படின்றதெல்லாம் புலம்புறவங்களாம் இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடியது தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு நேரம் வரும் அன்னைக்கு நம்ம ஒன்றும் அப்பா எவ்வளோ பெரிய இடத்துல நான் உட்காந்துருக்கேன் என்ன மாதிரி நாளை. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், யாராரோ சொல்கிறதெல்லாம் கேட்குறோம், அவன் அப்படி நல்லா பேசினா இப்போ அப்படின்னா ஏ என்ன அவன் அப்படி பேசுறா சொல்லிட்டான், என்ன அப்படி சொல்லியிருக்காங்க. எத்தனையோ குருமார்களோட லெக்சருக்கு போகிறவங்களாம் ரொம்ப பேர் நான் பார்க்குறேன், என்ன அப்படி சொல்லி கொடுத்துட்டான், யாரோ கக்கிய விஷயங்கள் பச்சையா சொன்ன கக்கன விஷயத்தை திருப்பி சாப்பிட்டு திருப்பி கேக்குறான். யார் பண்ணுவாங்க அந்த வேலையை, குட்டிமா திட்டுவேன் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாது. ஒரு சில இதுதான் இந்த மாதிரி கக்க இந்த திருப்பி சாப்பிட்டு கக்கும், அதற்குண்டான தகுதியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமானவங்க. இன்னைக்கு அதை நான் கேட்டுட்டு வந்துட்டு என்ன கிளாஸ் சொன்னா என்ன விட பைத்தியக்காரன் வந்து வேற ஒன்று இருக்க மாட்டான். ஆனா தானே சமைத்து அருமையா நமக்கு பரிமாறிந்துக்கா. கக்கந்துக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூ கூட இந்த தானே உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டு நம்ம கொடுக்கல. ஏன்னா நம்மளாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டே பழகப்பட்டவங்க, இந்த ஃப்ரெஷ் ஃபுட்டுனா பிடிக்கல. இப்போ பிச்சைக்காரனுக்கு போய் ஃப்ரெஷ் கொடுத்துன்னு வச்சுக்கல சொல்லுவாங்க அந்த காலத்து தமாஷா, நல்லது தெரியுமாடா அவனுக்குலாம் அப்படின்வாங்க. ஏன்னா அவன் 4 இடத்துல அந்த என்ன சொல்லுவாங்க கெட்டு போன ஸ்மெல்லோடு சாப்பிட்டு பழக்கப்பட்டுவேன்,
அவனுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு கொடுத்தா இறங்காது. அவனுக்கு ரெண்டாவது ஒரு இதை கெட்டு போனது கூட கலந்தா தான் சூப்பராக சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஆள் நம்மெல்லாம் அந்த மாதிரி கூட்டம். இப்போ ஃப்ரெஷ் நமக்கு வந்து புரியல, ஆனால் ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நிச்சயமாக ஒரு காலகட்டம் வரும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன் நான் நினைக்கிறேன் அநேகமாக. ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பான இடத்துல நம்மலாம் உட்காந்துருக்கோம். இனிமேலாவது எந்த ஒரு, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன்னா இத்தோடு நான் நிறுத்திக்கிறேன். எனக்கு எங்கள் ஆத்தால போய்க்கோ, இந்த ஆத்தால அந்த ஆத்தால அங்கே போய் பார்க்கணும். நீங்கள்லாம் டீ குடிக்கணும். இந்த சாமியார் ரொம்ப ஒரு ரமம் போட்டான்னு சொல்ல வேணாம். மீண்டும் நாளை நாம் சந்திப்போம். சரி.